ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه أجمعين، وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹிவின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். பொதுவாக இந்த ஹஜ் விளக்க வகுப்பை குறித்து ஹாஜிகளுக்கு எப்போதும் தனியாக ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக வகுப்பு நடத்தப்படும். அப்படி நடத்தும்போது அவர்களுக்கு மிகவும் எளிதிலே புரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்திலே அதற்குண்டான இப்போது வசதி இல்லை என்றாலும் அதற்கு பகரமாக அல்ஹம்துலில்லாஹ் உங்களிடத்திலே குறிப்பாக ஹஜ் செய்பவர்கள் ஒரு சிறிய நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த நூலின் மூலமாக நீங்கள் நிச்சயம் பயன்பெறுவீர்கள். முடிந்த அளவு முழு கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த ஹஜ் வகுப்பை கவனித்தால் உங்களுக்கு உம்ரா செய்வது ஹஜ் செய்வது குறித்த அனைத்து விதமான சந்தேகங்களும் தீர்ந்து ஒரு சரியான தெளிவான ஒரு பார்வை வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நேரடியாக நாம் வகுப்பில் செல்வதற்கு முன்னால் ஒரு சில நிமிடங்கள் கொஞ்சம் நாம் எந்த இபாதத்தை நாடி இருக்கிறோம், அந்த இபாதத்துடைய மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிப்படை கடமைகளாக ஐந்து கடமைகளை கொடுத்திருக்கிறார். முதலாவது கடமை என்ன? ஷஹாதா, லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்புறுத்தல், ஐந்தாவது ஹஜ் செய்தல். பொதுவாக இப்படி வரிசையில் சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பிலே நான்காவதாக ஹஜ் இடம்பெற்று ஐந்தாவதாக நோன்பு இடம்பெற்றிருக்கும். ஆக ஐந்து கடமைகள் ஷஹாதா, ஸலாத், ஜகாத், ஹஜ், சௌம். இந்த ஐந்து கடமைகள். இங்கே நாம் ஒன்றை ஆழமாகவும் தெளிவாகவும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை படைத்தவன், அல்லாஹ் என்னை படைத்தவன், நான் அவனுக்கு கட்டுப்பட்ட அடிமையாக அவனுக்கு பணிந்த அவனுடைய ஒரு அடிமையாக வாழ்கிறேனா, என் விருப்பங்களை எல்லாம் தவிர்த்து அவனுடைய விருப்பத்தையே என் விருப்பமாக ஆக்கிக் கொண்டேனா, அவனுக்கு பிடித்தது எனக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்காது, அவன் எதை சொல்கிறானோ அது வணக்கம், அவன் எதை சொல்கிறானோ அது மார்க்கம், அவன் எதை விட்டு தடுக்கிறானோ அது அனாச்சாரம், அது ஒரு வழிகேடு என்று முழுமையாக நம்பிக்கையாலும் செயலாலும், எப்படி நம்பிக்கையாலும் செயலாலும் கட்டுப்படுவதுதான் மார்க்கம். புரிகிறதா உங்களுக்கு? நம்பிக்கையாலும் செயலாலும் கட்டுப்பட்டு விடுவது. யாருக்கு கட்டுப்பட்டு விடுவது? ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு விடுவது. இந்த அப்தியத் அடிமைத்துவத்தின் வெளிப்பாட்டாகத்தான் ரப்புடைய ருபூபியத் உலூஹியத், அவனுடைய முலூக்கியத், அவனுடைய ஆட்சி அதிகாரம், அதன் வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை ஆக்கியிருக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? ஷஹாதா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த வணக்க வழிபாடுகளிலே உள்ள அந்தரங்க ஆழ்ந்த ரகசியம் என்னவென்றால், ரப்பை ரப்பாக ஏற்று அந்த இலாகை, அந்த வணங்கத்தகுதியான ஏகனை இறைவனாக ஏற்று அவனுடைய மகிமையை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய உள்ளமையை, அவனுடைய பரிசுத்த தன்மையை, அவனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தி, நீ எஜமானன், நிஅமல் மௌலா, நீதான் மஅபூத், வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், நீதான் அரசன், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல் என்று ஏற்று, நான் உனக்கு முன்னால், நான் உனக்கு முன்னால் நீ படைத்த ஒரு ஹல்க், ஒரு அபுத், ஒரு அடிமை, நான் உனக்கு பணிவது, உனக்கு கட்டுப்படுவது, நீ நிற்க சொன்னால் நிற்பது, நீ குனிய சொன்னால் குனிவது, நீ இந்த நெற்றியை பூமியிலே தேய்க்க சொன்னால் தேய்ப்பது, எழ சொன்னால் எழுவது, சுத்தம் செய்ய சொன்னால் சுத்தம் செய்வது, கொடுக்க சொன்னால் கொடுப்பது, பசியோடு பட்டினியோடு வாடு என்று சொன்னால் பசியோடு பட்டினியோடு வாடுவது, இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு உனது ஏழ்மையை, உனது தேவையுள்ள தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக, நீ அரசனாக இருந்தால் என்ன, நீ பெரிய செல்வந்தனாக இருந்தால் என்ன, பெரிய அறிஞராக இருந்தால் என்ன, படித்த பட்டதாரியாக இருந்தால் என்ன, உனது கம்பீரம், உனது கண்ணியம், உனது இந்த ஆடம்பரங்களை எல்லாம் கலைந்துவிட்டு, எல்லா அடியார்களும் எனக்கு முன் சமம் என்பதை நிரூபிக்கும் விதமாக, இரண்டே இரண்டு துணிகளை, அலங்காரம் இல்லாத சாதாரண இரண்டு துணிகளை விடுத்துக் கொண்டு எனக்கு முன்னால் வந்து நின்று, கெஞ்சு கதறு ஓடு அலை, கத்து கதறு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல்முல்க் லா ஷரீக லக், ஏனைய திக்ருகளை எல்லாம், குர்ஆனை எல்லாம் ரகசியமாக ஓதுங்கள், மறைவாக ஓதுங்கள், சத்தம் இல்லாமல் ஓதுங்கள் என்று கூறிய அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கடைசி வணக்க வழிபாட்டிலே கத்துங்கள் கதறுங்கள் என்று கூறிவிட்டார்கள். எப்படி, எவ்வளவு கத்துவீர்களோ, கதறுவீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய இந்த வணக்கம் ஏற்றமானதாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு கத்துவீர்களோ கதறுவீர்களோ, அந்த சப்தங்கள் எவ்வளவு தூரம் செல்லுமோ அவையெல்லாம் உங்களுக்கு மறுமையிலே சாட்சி அளிக்கும் என்று சொன்னார்கள். அஃதலுல் ஹஜ்ஜி அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ்ஜு, ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ் எது தெரியுமா, கத்தி கதறி சொல்ல தல்பியா சொல்லப்பட்ட ஹஜ், அதிகமாக குர்பானி கொடுக்கப்பட்ட ஹஜ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வதை பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஒரு மாடு, ஒரு பசுமாடு தன் கன்றை தேடி, கதறினால் அதனுடைய சப்தம் எப்படி இருக்கும், யாராவது கேட்டிருக்கிறீர்களா? தனது கன்றை தேடுகிற பசு எப்படி கதறும், அடி வயிற்றிலிருந்து அதனுடைய சப்தம் வெளிப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இப்படித்தான் தல்பியா கூற வேண்டும். புகாரியின் அறிவிப்பை எடுத்து பாருங்கள், இதோ பார்க்கிறேன் இந்த மலையிலிருந்து மூசா இறங்கி வருகிறார், ஒரு மாடு எப்படி கதறுமோ அதுபோன்று தல்பியாவை கதறிக்கொண்டு அவர் வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். இதோ இந்த மலையிலிருந்து நான் பார்க்கிறேன், ஈசா அவர்கள் இறங்கி வருகிறார்கள், ஒரு மாடு கதறுவதை போன்று தல்பியாவை கதறிக்கொண்டு வருகிறார்கள் என்று நபித்தோழர்களின் அறிவிப்புகளிலே வருகிறது. அவர்கள் துல் ஹுலைஃபாவிலே தல்பியாவை ஆரம்பித்தால், மக்கா வந்து சேருவதற்குள் அவர்களுடைய வாய்களிலிருந்து காற்றுகள் தான் வெளிப்படும், சப்தங்கள் இருக்காது, தொண்டை காய்ந்து விடும் என்று. என்ன வெளிப்பாடு இது? யாரெல்லாம் என்னை மக்கள் சொல்லட்டும், கதறக்கூடியவனை என்ன சொல்வார்கள் மக்கள், கத்திக்கொண்டிருக்கக்கூடியவனை ஏன் பைத்தியம் போன்று கத்திக்கொண்டிருக்கிறாய், ஏன் உலக ஒரே விஷயத்தை திரும்ப 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 ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தால் அவனை என்ன சொல்வார்கள், அவனை என்ன சொல்வார்கள், என்ன பைத்தியம் மாதிரி உளறிக்கொண்டே, ஆம் நமக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. என்ன பைத்தியம்? அல்லாஹ்வுடைய அன்புடைய பைத்தியம் பிடித்து விட்டது. அல்லாஹ்வுடைய நேசம் நம்மை ஆட்கொண்டு விட்டது. எனவே யார் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியாது, எங்கே இருக்கிறோம் என்பதை பார்க்க முடியாது. நம்முடைய கண்ணியம் அனைத்தையும் திறந்தவனாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்து வ நிஅமத லக லா ஷரீக லக. இப்படி தல்பியாவை கதறி கதறி கொண்டு வந்து எல்லோருக்கும் சமமாக மினாவுக்கு ஓட வேண்டும் என்று சொன்னால் அந்த கூடாரங்களிலே, அரபாவின் அந்த மைதானத்திலே நின்று கதற வேண்டும் என்று சொன்னால் அங்கே, முஸ்தலிஃபாவிலே அந்த குளிர் இரவிலே நின்று தொழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே, பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் தனது அடியானிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான், இந்த அடியான் பணிந்து விட்டானா, அபுதாக ஆகிவிட்டானா, என்னை வணங்கக்கூடிய நிலை உனக்கு வந்துவிட்டதா, கட்டுப்படக்கூடிய நிலை வந்துவிட்டதா, பெருமை உனது உள்ளத்தை விட்டு சென்று விட்டதா, அகம்பாவம் கர்வம் ஆணவம் தான் என்ற செருக்கு, பதவியால் பேதம் பார்ப்பது, நிறத்தால் பேதம் பார்ப்பது, படிப்பால் பேதம் பார்ப்பது, இப்படி மக்களை எப்படியெல்லாம் எனது அடியார்களை பாகுபடுத்திக் கொண்டிருந்தானோ அவையெல்லாம் நீங்கி உண்மையான ஒரு அபுதாக வருகிறானா வசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா முழுமையான ஒரு தர்பியாவை இந்த ஹஜ்ஜிலே நமக்கு கொடுக்கின்றான். ஏனைய இபாதத்துகளிலே கொடுத்து கொண்டே வந்தவன் இந்த ஹஜ்ஜிலே அதை நிறைவு செய்கிறான். சகோதர சகோதரிகளே, தொழுகையில் ஆரம்பித்த அந்த தர்பியா, ஜகாத்திலே பரவி, நோன்பிலே பரவி, பிறகு எங்கே முழுமையாகிறது, ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே முழுமையாகிறது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஹஜ் செய்து அதில் பாவம் செய்யவில்லையோ, ஆபாசமாக அசிங்கமாக பேசவில்லையோ, அவர் அவருடைய தாய் பெற்றெடுத்த தினத்தில் எப்படி இருந்தாரோ அப்படி திரும்ப வருவார். என்ன சொல்லப்படுகிறது அங்கே? கல்பு சுத்தப்படுத்தப்பட்டது, வாழ்க்கையில் நடந்த தவறான நிகழ்வுகள் எல்லாம் கழுகப்பட்டன, குற்ற செயல்களுக்குண்டான பாவ மன்னிப்புகள் கோரப்பட்டன. இப்படி அடியானை ஒரு மூமினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுத்தப்படுத்துகிறான் இந்த ஹஜ் வணக்கத்தின் மூலமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சாதாரண வணக்கம் அல்ல, எல்லா இறை தூதர்களும் செய்த ஒரு வணக்கம். அது செய்த வணக்கம் மட்டுமல்ல, இந்த வணக்கத்தை நாடி இந்த வணக்கத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இறை தூதர்களும் நல்லடியார்களும் ஏங்கிய ஒரு வணக்கம் இது. சாதாரண வணக்கம் அல்ல, புரிகிறதா? அல்லாஹு தஆலா தனது தூதர் இப்ராஹிம் கலீலுல்லாஹிற்கு கட்டளையிட்டான், இதற்காக ஒரு தனி ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒரு குடும்பமே இந்த வணக்கத்திற்கு பின்னால் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறது. சகோதரர்களே, வயது ஏற்ப இப்ராஹிம் உல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா, இஹ்லாசுடைய அந்த உண்மையான பாடம் இந்த ஹஜ்ஜிலே நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துவிட்டு அந்த அடியார் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு முன்னால் கூனி குறுகி நின்று இறைஞ்சுகின்ற அந்த இறைஞ்சுதலை பாருங்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள், நீ இதை ஏற்றுக்கொள். அல்லாஹ்விடத்திலே கேட்பதை பாருங்கள், வரினா மனசிகனா வத்துபு அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், யா அல்லாஹ் இந்த வணக்கத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று நீ எங்களுக்கு கற்றுக்கொடு. அறினா மனசிகனா, எங்கள் வணக்கங்களை, இந்த ஹஜ் வணக்கங்களை எப்படி செய்வது என்று எங்களுக்கு காட்டிக்கொடு. யா அல்லாஹ் வத்துப அலைனா, எங்களை பிழை பொறுத்தருள். யா அல்லாஹ் இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ பிழை பொறுப்பவன் மகா கருணையாளன். ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கலாம். யாருடைய எண்ணம் அல்லாஹ்வின் முகத்தை நாடி இருக்கிறதோ அவர்களது ஹஜ்ஜு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஊரிலே முத்தவல்லியாக வேண்டும், நாட்டாமையாக வேண்டும், பஞ்சாயத்து தலைவராக வேண்டும், பள்ளிவாசலின் பொருளாளராக வேண்டும், மக்கள் மதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்தால் அவர்கள் தயவு செய்து தங்களது எண்ணத்தை இங்கேயே மாற்றிக்கொள்ளட்டும். இங்கே ஒரு ஹதீஸை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது இஹ்ராமை அணிந்து அந்த தல்பியாவுக்கு தயாராகி தல்பியாவை சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹும்மா ஹாதிஹி ஹஜ்ஜதுன், அல்லாஹும்மா ஹாதிஹி ஹஜ்ஜதுன் லா ரியா ஃபீஹா வலா ஸும்ஆ. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஹஜ் வணக்கத்தை நான் நாடி வருகிறேன். முகஸ்துதிக்காக அல்ல, பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, யா அல்லாஹ் உனக்காக நான் ஹஜ் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையை கூறி ஆரம்பம் செய்கிறார்கள். புரிகிறதா இல்லையா? யார் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை விட இஹ்லாஸ் உடைய ஒருவர் இருக்க முடியுமா? இஹ்லாஸிலே உயர்ந்த தரமுடையவர்கள் அவர்கள் இந்த எண்ணத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் அடுத்து மறுமை நாள் வரை வருகிற சமுதாயத்திற்கு ஒரு பாடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமாக முகஸ்துதி கலந்துவிடக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே இதுவும் ஒன்றாக இருப்பதை உணர்த்தும் விதமாக எந்த வணக்க வழிபாடு மறைவில் இருக்கிறதோ அதை பற்றி எந்த விதமான அச்சமும் இல்லை. எந்த வணக்க வழிபாடு மக்களின் பார்வையின் முன்னால் செய்யப்படுகிறதோ அந்த வணக்க வழிபாட்டிலே கூடுதல் அச்சம் இருக்க வேண்டும். நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன்? ஹாஜி என்று சொல்வதற்காகவா? என்னை மக்கள் மதிப்பதற்காகவா? இல்லை, அல்லாஹ் என்னை மதிப்பதற்காக. அபுதாக ஆகுவதற்கு ஹஜ்ஜுக்கு செல்கிறோம். ஆனால் ஒருவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? அங்கும் பெருமையோடு செருக்கோடு இருக்குமே, ஆனால் அங்கே அடிப்படை நோக்கமே தகர்க்கப்பட்டு விடுகிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத், வலில்லாஹி, அல்லாஹ்வுக்காகவே மக்கள் ஹஜ் செய்யட்டும். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத். அடுத்து சகோதரர்களே, நீயத்தை சரி செய்து கொள்கிறான். மற்றொரு இரு விஷயங்களையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று என்ன, எந்த ஊருக்கு நாம் செல்கிறோமோ அது உலக இந்த பூமி உருண்டையிலே இந்த உலக வரைபடத்திலே அதை போன்ற இன்னொரு ஊர் இல்லை. இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த இந்த உலகத்திலே அதை போன்றதோர் புனிதமான சிறந்த கண்ணியமிகு ஊரை அந்த பிரதேசத்தை அந்த அந்த இடத்தை அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அல்லாஹ் படைக்கவில்லை. எனவே அந்த புனித ஊரை அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்தி இருப்பதை கொண்டு அந்த அல்லாஹுவின் கண்ணியத்தை கொண்டு கண்ணியப்படுத்தியவர்களாக அந்த புனிதத்தை நம்பியவர்களாக செல்ல வேண்டும். புரிகிறதா? எந்த ஊருக்கு அல்லாஹ் உங்களை அழைக்க இருக்கிறானோ அந்த ஊர் சாதாரணமான ஊர் அல்ல, அல்லாஹ் நேசித்த ஊர் அது. எல்லா ஊர்களும் அல்லாஹ் படைத்ததுதான், அல்லாஹ் உருவாக்கியதுதான். ஆனால் அதிலிருந்து சிலவற்றை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். ஆனால் அவர்களிலிருந்து ரசூல்மார்களை நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிலே ஐந்து பேர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த ஐந்து பேர்களிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாகவும் காத்தமாகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எனவே படைப்பின் உரிமை அல்லாஹ்வுக்கு எப்படி சொந்தமானதோ அது போன்றுதான் தேர்வு செய்யும் உரிமையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஏன் என்று கேட்க முடியாது, அதிலே கேள்வி கேட்க முடியாது, சந்தேகப்பட முடியாது. புரிகிறதா உங்களுக்கு? அல்லாஹ் அந்த புனித ஊரின் மீது சத்தியம் செய்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, வத்தீனி வஸ்ஸைதூனி வதூரி ஸீனின வஹாஸல் பலதில் அமீன், பாதுகாப்பு பெற்ற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த நகரத்தின் மீது சத்தியமாக. எல்லா இறை தூதர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அந்த ஊருக்காக செய்கிற பிரார்த்தனையை இரண்டு இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பு பெற்றதாக, பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நகரமாக நீ ஆக்கி வைப்பாயாக. இதனுடைய புனிதத்தை பாருங்கள். அங்கே முளைக்கிற செடி கொடிகளை கூட நீங்கள் கிள்ளக்கூடாது, அங்கே இருக்கிற வேட்டை பிராணிகளை நீங்கள் வேட்டையாடக்கூடாது, அந்த வேட்டைகளை நீங்கள் துரத்தக்கூடாது, அங்கே கிடக்கிற எந்த பொருட்களையும் கையால் எடுக்க எந்த பொருட்களையும் எடுக்கக்கூடாது, தொடக்கூடாது. பாருங்கள் இவ்வளவு அல்ல அந்த ஊருக்குரிய கண்ணியத்தை வைத்திருக்கிறான் என்று. அல்லாஹ்வுக்காக முதன் முதலாக பூமியிலே ஏற்படுத்தப்பட்ட பைத்துல்லா அந்த மக்காவிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். பூமியிலே முதன் முதலாக உருவான ஊரும் அதுதான். அல்லாஹ்விற்காக முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்ட இறையாலயமும் அந்த ஊரில் தான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஊரை நேசித்தவர்களாக செல்லுங்கள், அந்த ஊரை மதித்தவர்களாக செல்லுங்கள், அதனுடைய கண்ணியத்தை உள்ளத்தில் எடுத்தவர்களாக செல்லுங்கள். அலட்சியம் இருக்க வேண்டாம். சிலருக்கு இன்றைய காலகட்டத்திலே ஒன்றை நான் உறுதியாக அல்லது தெளிவாக சொல்ல வேண்டும், அங்கே இருக்கின்ற சில மக்கள் தவறு செய்கின்ற காரணத்தால் மொத்தமாக அந்த நாட்டையே அந்த ஊரையே ஏசக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். புரிகிறதா? மக்களில் எல்லோரும் இருப்பார்கள், தவறு செய்பவர்களும் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள். அங்கு இருப்பவர்களிலே சிலர் தவறு செய்கிற காரணத்தால் அந்த புனிதத்தை பாழ்படுத்துகிற அதிகாரம் எனக்கும் உங்களுக்கும் இல்லை, அந்த ஊரை அவமதிக்கிற அந்த அதிகாரம் எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்ட போது சொன்னார்கள், எனக்கு பின்னால் யாரும் சலுகை எடுக்க வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது போர் தொடுத்தார்களே என்று எனக்கும் இன்றைய நாளில் ஒரு சில மணி நேரங்கள் தான் அனுமதிக்கப்பட்டது, அதற்கு பிறகு ஆதத் ஹுர்மத்துஹு யௌம கலக ஸமாவாதி வல் வானங்களை பூமிகளை படைத்த அன்று அல்லாஹ் அதற்கு என்ன கண்ணியத்தை வைத்திருந்தானோ அதே கண்ணியம் இப்போதும் அதற்கு வந்துவிட்டது. ஆகவே சகோதரர்களே, அந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் முதலிலே அந்த ஊருடைய மதிப்பை மரியாதையை அல்லாஹ்வுடைய ஊர் என்ற முஹப்பத்தை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நீங்கள் செய்கிற வணக்க வழிபாட்டுடைய ருசி மதிப்பு அதனுடைய அருமை தெரியும். இல்லை என்றால் ஒன்றும் இருக்காது. பிறகு அந்த ஊரின் மீது முஹப்பத் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? மதிப்பு மரியாதை மட்டுமல்ல, நேசம் இருக்க வேண்டும் கல்விலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நேசித்தார்கள், மக்காவை நேசித்தார்கள், அதன் மீது பிரியம் வைத்தார்கள். ஹஜ்ஜுக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலிருந்து திரும்ப போகும்போது வெளியிலே நின்று அந்த மக்காவை பார்த்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள். ஹஸூரா என்ற இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒட்டகத்தின் மீது நின்றவர்களாக மக்காவை அப்படி பார்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் குலமாகின்றன. மக்காவை பார்க்கிறார்கள், பார்க்கிறார்கள், மக்காவை பார்த்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ் படைத்த இந்த பூமியிலேயே எனக்கு நீதான் விருப்பமான ஊர், அல்லாஹ்வுக்கு நீதான் விருப்பமான ஊர், அல்லாஹ் படைத்த பூமிகளிலேயே சிறந்த பூமி நீதான், எனது இந்த குறைசி வம்சம் இந்த ஊரை உன்னை விட்டு என்னை வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் லவுலா கௌமி அக்ரஜூனி மின்க், உன்னை விட்டு எனது இந்த கூட்டம் வெளியேற்றி இருக்கவில்லை என்றால் மா ஹரஜ்து மின்கி, மக்கா உன்னை விட்டு நான் வெளியேறி இருக்க மாட்டேன், ஒமா சகத்து கைரக்கி, உன்னை தவிர வேறொரு ஊரிலே நான் குடியேறி இருக்க மாட்டேன். அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவை எப்படி நேசித்திருப்பார்கள் சகோதரர்களே? அந்த மக்காவிலே அல்லாஹ் அமைத்த அந்த காபத்துல்லாவுடைய கண்ணியம் இருக்க வேண்டும். இதனுடைய கண்ணியம் இருக்க வேண்டும். அந்த புனித மஸ்ஜித் அல் மஸ்ஜிதுல் ஹராமுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். உள்ளங்கள் எல்லாம் அந்த ஊரை நோக்கியும் அந்த வீட்டை நோக்கியும் அங்கு வசிப்பவர்களை நோக்கியும் ஆசை கொள்ள வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். வஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய துஆவிற்கு அருகதை உள்ளவர்கள் என்றால், நீங்கள் இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆ உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரை நேசிப்பீர்கள், அந்த ஊரிலே அல்லாஹ் அமைத்த அந்த வீட்டை நேசிப்பீர்கள், அங்கு உள்ளவர்களை நேசிப்பீர்கள். அப்படித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், யா அல்லாஹ் மூமின்களுடைய உள்ளங்களை அதை நேசிக்கக்கூடிய உள்ளங்களாக ஆக்கு என்று. அப்ப யாருடைய உள்ளத்திலே நேசம் இல்லையோ, அதன் மீது மதிப்பு மரியாதை வரவில்லையோ, அவர் தன்னுடைய ஈமானை மறுபரிசீலனை செய்து கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கின்றார். முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் சரி, உம்மின் ஹைது ஃபரஜத ஃவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி எங்கே முன்னோக்க வேண்டும், அந்த புனிதமான மஸ்ஜிதை அல் மஸ்ஜிதுல் ஹராம். உலகத்தில் எந்த மஸ்ஜிதுக்கும் அந்த பெயரை நாம் சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியை கட்டிய போது சொன்னார்கள், எனது இந்த மஸ்ஜிதிலே தொழப்படும் ஒரு தொழுகை ஏனைய மஸ்ஜிதிலே தொழப்படும் ஓர் ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்தது, ஆனால் ஆனால் அல்லாஹுவின் வீடாகிய அல் மஸ்ஜிதுல் ஹராமை தவிர அங்கே தொழப்படுகிற தொழுகை நூறாயிரம் தொழுகைகளை விட, ஏனைய மஸ்ஜிதில் தொழப்படும் நூறாயிரம் தொழுகைகளை விட சிறந்தது. வழிபாட்டை கருதி, புனிதத்தை கருதி பயணம் செய்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருக்கிறார்கள், கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்றால் அது மூன்றே மூன்று பள்ளிவாசல்கள் தான், அது மூன்றே மூன்று இடங்கள் தான். ஓர் இடமே, முதல் இடம் என்ன, அல்லாஹுடைய காபா இருக்கின்ற அல் மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித். மூன்றாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் அதை மீட்டு நமக்கு தருவானாக. இந்த மூன்று இடங்களை தவிர வேறு எந்த இடத்திற்கும் வழிபாட்டுக்காக பயணம் செல்லக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபட சொல்லிவிட்டார்கள். அத்தகைய ஒரு வணக்கத்தை அந்த பூமியிலே செய்வதற்காக நாம் தயாராக இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகவே இடத்துடைய கண்ணியம் வேண்டும். அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், என்னுடைய உள்ளத்தில் உள்ள அத்தனை அழுக்குகளையும் அல்லாஹ் சுத்தப்படுத்த விரும்புகிறான், எனது வாழ்க்கையில் நடந்த அத்தனை பாவங்களையும் விட்டு அல்லாஹ் என்னை கழுக விரும்புகிறான். எனவே அதற்கு ஆயத்தமாக வேண்டும். முதலாவதாக நீங்கள் ஹஜ்ஜு அதாவது நிறுவனங்களிலே அல்லது அரசாங்க நிறுவனங்களிலே பணங்களை செலுத்தி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வது, இதெல்லாம் வெளிப்படையான ஏற்பாடு. இவையெல்லாம் என்ன, வெளிப்படையான ஏற்பாடு. அடிப்படை ஆன்மீகமான மன ரீதியான கல்வி ரீதியான ஈமான் ரீதியான ஏற்பாடு என்ன, இப்போது நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிற சொல்ல போகிற ஏற்பாடு. அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துவதற்கு என்னை அழைக்கிறான், அல்லாஹ் அவன் என்னை மன்னிப்பதற்கு அழைக்கிறான். அல்லாஹ் அழைக்காமல் செல்ல முடியுமா? அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர் ஹஜ்ஜுக்காக தயாராகி தல்பியா கூறுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், முக்கியமான செய்திகளிலே ஒன்று. சிலர் ஹஜ்ஜுக்காக தயாராகி தல்பியா சொல்வார்கள் லப்பைக் என்று. வானத்திலிருந்து ஒரு மலக்கு சொல்வார் லா லப்பைக வலா சாதை. வானத்திலிருந்து ஒரு மலக்கு சொல்வார் லா லப்பைக வலா சாதை, ஜாதுக ஹராமுன் மாலுக ஹராமுன். என்ன சொல்வார், உனது தல்பியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஏன், உன்னுடைய வருமானம் ஹராம், உன்னுடைய ஹஜ்ஜுக்காக நீ தயாரித்த அத்தனையும் ஹராம், எனவே உனது தல்பியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. லா லப்பைக வலா சாதை, மாலுக ஹராமுன் ஜாதுக ஹராமுன் உடனடியாக நிராகரிக்கப்பட்டு விடுகிறது. யாருடைய வருமானம் தூய்மையானதாக இருக்குமோ அவர் தல்பியா சொல்லும் போது வானத்திலிருந்து மலக்கு சொல்கிறார் லப்பைக், ஹஜ்ஜுக மப்ரூர், உனது ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, உனது பொருள் ஹலாலானது, உனது வாகனம் ஹலாலானது, அல்லாஹ் உனது ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். யாருடைய ஹக்குகளாவது உரிமைகளாவது, அநாதிகளின் ஹக்குகளோ, உறவினர்களுடைய ஹக்குகளோ, அண்டை வீட்டாருடைய ஹக்குகளோ, அல்லது வியாபார பங்காளிகளுடைய ஹக்குகளோ நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் அவற்றையெல்லாம் உரியவர்களிடத்திலே சென்று கொடுத்துவிட்டு தயவு செய்து பயணத்தை ஆரம்பிப்போமாக. இல்லையென்றால் இவ்வளவு செலவு செய்து கஷ்டப்பட்டு போகக்கூடிய அந்த பயணத்தின் தொடக்கத்திலேயே அந்த பயணம் நிராகரிக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அடுத்து சகோதரர்களே, நம்முடைய உஸ்தாத் அவர்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது சொன்னது போன்று அந்த விஷயத்தையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜை இந்த உம்ராவை எப்படி செய்வது, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொண்டு போன்று செய்ய வேண்டும். நமது மன விருப்பத்திற்கு ஏற்ப செய்வதற்கும் அனுமதி இல்லை. அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமான ஒரு முறையில் செய்வதற்கும் நமக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது அந்த கடைசி ஹஜ்ஜிலே சொல்வதை பாருங்கள், குது அன்னி மனாசிக்கும் லஅல்லி லா அராகும் பஅத ஹஜ்ஜி ஹாதா, என்னிடத்திலிருந்து உங்கள் ஹஜ் வணக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு அல்லது இந்த ஆண்டுக்கு பிறகு, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு அடுத்து நான் உங்களோடு ஹஜ் செய்ய முடியாமல் ஆகிவிடலாம். லல்லி லா அராகும் பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை பார்க்க முடியாமல் ஆகிவிடலாம், எனவே என் உங்கள் ஹஜ் வணக்கங்களை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், சூரா ஆல இம்ரானுடைய 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாரை யாரை? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படி நீங்கள் ரசூலுல்லாஹுவை பின்பற்றினால், அதாவது நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு வழிபாடு செய்ய வேண்டும், அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும், அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய முகப்பத் இருக்குமேனால் வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். வணக்க வழிபாடுகளை எப்படி செய்யுங்கள்? ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றி செய்யுங்கள். உங்களது மனம் கூறுவதையெல்லாம் வழிபாடுகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் விரும்புகிற விதத்தில் எல்லாம் வழிபாடு செய்ய ஆரம்பித்து விடாதீர்கள். ஃபத்தபிஊனி, அப்படி நீங்கள் நபியை பின்பற்றி வழிபாடு செய்தால், இபாதத்து செய்தால் கிடைக்க இருக்கிற மிகப்பெரிய இரு வெகுமதிகள் என்ன? அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னித்தருள்வான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வணக்க வழிபாடுகள், நமது வணக்க வழிபாடுகள் முழுக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதாக அவர்கள் கூறியது சஹீஹான ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறதா, அறிஞர்கள் அந்த ஹதீஸை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து அந்த அடிப்படையிலே நம்முடைய வணக்க வழிபாடு அமைந்திருக்க வேண்டும். இந்த முன்னுரை விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள போது அடுத்து நம்முடைய ஹஜ் வணக்க வழிபாட்டை பற்றி, அதனுடைய சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் செல்வோம். நான் இதுவரை கூறிய விஷயங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெளிவாக புரிகிறதா? இந்த விஷயங்கள் மனசிலே பதிந்து விட்டனவா? என்னென்ன விஷயங்களை கூறினோம்? ஒன்று, அல்லாஹ் நம்மை அவனுடைய அப்தாக பார்க்க விரும்புகிறான். நீ அரசனாக இரு, அறிஞனாக இரு, ஆனால் நீ அல்லாஹ்விற்கு அப்தாக இரு. அந்த அப்தியத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும், ரப்புடைய ருபுவியத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அல்லாஹ் இபாதத்தை கொடுத்திருக்கிறான். அந்த இபாதத்திலிருந்து ஒரு உயர்ந்த இபாதத்தை செய்வதற்கு நாம் செல்ல இருக்கிறோம். அந்த இபாதத்துடைய சிறப்பு என்ன உங்களுக்கு சொல்லப்படும். அந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய பூமியிலேயே, சிறந்த பூமியிலே செய்ய போகிறோம். அல்லாஹ்வுடைய வீடுகளிலேயே, சிறந்த வீட்டிலே செய்ய போகிறோம். மேலும் அந்த இபாதத்திற்குள் ஏனைய இபாதத்துகளும் உள்ளே அல்லாஹ் வைத்து விட்டான். ஹஜ் இபாதத்திலே ஷஹாதா இருக்கிறது, தெரியுமா? ஹஜ் இபாதத்திலே தொழுகை இருக்கிறது. ஹஜ் இபாதத்திலே அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதும் இருக்கிறது. ஹஜ் இபாதத்திலே நோன்பு நோற்பதும் இருக்கிறது. அத்தனை வழிபாடுகளையும் அந்த வணக்கத்திற்குள் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த வணக்க வழிபாட்டை ஒரு கட்டளையோடு, ஒரு கடமையோடு, ஒரு கட்டுப்பாட்டோடு பேணும்படி கூறியிருக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? இந்த ஹஜ் வணக்கத்தை பொறுத்தவரை, இந்த ஹஜ்ஜிலே மூன்று வகையான ஹஜ் வணக்கங்கள் இருக்கின்றன. எத்தனை வகையான ஹஜ் வணக்கங்கள் இருக்கின்றன? மூன்று வகையான ஹஜ் வணக்கங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப என்னோடு சொல்லும் போது, அதை நன்கு கவனிக்கும் போது, அது சிரமமாக இருந்தாலும் கூட ஈஸியாக புரிந்துவிடும். மூன்று வகையான ஹஜ் இருக்கிறது. எத்தனை வகையான ஹஜ் இருக்கிறது? மூன்று வகையான ஹஜ் இருக்கிறது. முதலாவது வகையான ஹஜ் என்ன? ஹஜ் பயணத்திற்காக நாம் செல்லும் போது மீகாத் என்ற அந்த குறிப்பிட்ட எல்லையிலே இஹ்ராமை நாம் ஆரம்பிக்கும் போது, அல்லாஹ்வே முதலிலே உம்ரா செய்கிறேன், பிறகு ஹஜ் செய்கிறேன் என்ற எண்ணத்தில் தல்வியா கூறுவது, புரிகிறதா? மீகாத்திலே எஹராமை பேணி தல்பியாவை கூறும் போது ஆண்கள் பெண்கள், யா அல்லாஹ், உம்ராவுக்காக முதலிலே நான் தல்பியா சொல்கிறேன், அதற்கு பிறகு நான் ஹஜ் செய்வேன். புரிகிறதா? அதாவது சென்று உம்ராவை முடித்துவிட்டு பிறகு துல்ஹஜ் மாசத்தினுடைய பிற 8 அன்று மீண்டும் இஹ்ராமை ஆரம்பித்து ஹஜ் செய்வது. இந்த ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ் தமத்து. சொல்லுங்கள், ஹஜ் தமத்து. தமத்து என்ற அரபி பதத்திற்கு ரிலாக்ஸ், ஓய்வெடுப்பது, சுகம் காணுவது, கொஞ்சம் இன்பம் அனுபவிப்பது என்று பொருள். தமத்தா குல் மசாஉத் துன்யா கலீல். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வார்த்தை நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமத்தா, தமத்து என்றால் ஓய்வெடுப்பது, ரிலாக்ஸ் செய்வது. அதாவது உம்ராவுக்காக, ஹஜ்ஜுக்காக செல்லும் போது உம்ரா செய்துவிட்டு பிறகு காபாவிலே தங்கி வணக்க வழிபாடுகள் செய்வது, எல்லா விதமான தடைகள் நமக்கு நீங்கிவிடும். பிறகு பிற 8 அன்று, துல்ஹஜ் மாசத்தினுடைய பிற 8 அன்று மீண்டும் இஹ்ராம் அணிந்து மினாவிற்கு செல்வது. ஒன்றை கவனிக்க வேண்டும், ஷேக் அவர்கள் ஓதி காட்டினார்கள், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலூமா. இந்த ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் உடைய 10 நாள், இந்த 2 மாதங்கள் 10 நாட்களில் இந்த நியத் இருக்க வேண்டும். மற்ற நாட்களிலே சென்றால் அது வெறும் உம்ராவாக மட்டும்தான் ஆகும். ஒருத்தர் ரமதானிலே போகிறார், நான் இப்பயே ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு உட்கார்ந்து போறேன் என்று அவர் அதே இஹ்ராம்ல இருக்கக்கூடாது. அப்படி வச்சு தெரியாம போயிட்டாலும் அவர் அந்த இஹ்ராமை முடித்து விட வேண்டும். புரிகிறதா? இது முதலாவது வகை. இரண்டாவது வகை இருக்கிறது, ஹஜ் உம்ரா இரண்டையும் ஒரே இஹ்ராமிலே செய்வது. யா அல்லாஹ், இந்த ஒரே இஹ்ராமிலேயே உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்கிறேன், ஒரே இஹ்ராமிலேயே உம்ராவையும் இஹ்ராமையும் செய்கிறேன், உம்ரா செய்துவிட்டு அதே இஹ்ராமிலே இருப்பார், ஹஜ் மாதம் ஆரம்பித்து பிற 8 வந்தவுடன் அதே அந்த இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டிலேயே அவர் தல்பியா கூறி மினாவிற்கு செல்லுவார். இது என்ன? உம்ராவையும், கவனமாக கேளுங்கள், உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்தல். முந்தி சொன்னது உம்ராவையும் ஹஜ்ஜையும் பிரித்து செய்தல். இந்த பிரித்து என்ற வார்த்தை அங்கே அந்த ஹஜ்ஜுக்கு பயன்படுத்தப்படவில்லை, தமத்து என்று பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா பிரித்து என்ற வார்த்தை அவ்வளவு அழகிய வார்த்தை அல்ல. கிரான், உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்தல் ஒரே இஹ்ராமிலே. புரிகிறதா எல்லோருக்கும்? விளங்குதுங்களா? திரும்ப சொல்லுமா? புரியுதுல? மூன்றாவது, ஒரு ஹஜ்ஜுடைய பயணத்திலே, ஹஜ்ஜுடைய மாதத்திலே வெறும் ஹஜ்ஜுக்காக மட்டும் இஹ்ராம் செய்து, ஹஜ்ஜுக்காக மட்டும் தல்பியா கூறி, ஹஜ்ஜை மட்டும் முடித்து இஹ்ராமை விட்டு வெளியேறி விடுவது. புரிகிறதா? இஹ்ராமுடைய அந்த ஆரம்பிக்கும் பொழுது ஹஜ்ஜுக்காக மட்டும் தல்பியா கூறி, லப்பைக ஹஜ்ஜதன், சொல்லுங்கள் பார்க்கலாம், லப்பைக் ஹஜ்ஜதன் என்று அந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் தல்பியா கூறி ஹஜ்ஜை ஆரம்பித்து ஹஜ்ஜோடு முடித்து விடுவது. இதற்கு பெயர் ஹஜ் இஃப்ராத். சொல்லுங்கள், ஹஜ் இஃப்ராத். ஹஜ் இஃப்ராத் என்றால் தனிமைப்படுத்துவது, ஒருமைப்படுத்துவது, ஒன்றை மட்டும் செய்வது. அப்ப இந்த வணக்கத்திலே நாம் எதை மட்டும் செய்திருக்கிறோம்? இப்போது இந்த பயணத்திலே வெறும் ஹஜ்ஜை மட்டும் செய்திருக்கிறோம். எனவே இதற்கு பெயர் ஹஜ் இஃப்ராத் என்று சொல்லப்படும். இப்ப ஹஜ் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். முதலாவது வகை என்ன? ஹஜ் தமத்து, அதாவது ரிலாக்ஸ் ஹஜ், சுகமான ஹஜ். அதாவது முதலில் சொல்லுங்கள், முதலில் உம்ராவுக்காக இஹ்ராம் செய்து உம்ராவை முடித்துவிட்டு பிறகு பிற 8 அன்று ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. 2 இஹ்ராமில் தனித்தனியாக உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவது. இரண்டாவது ஹஜ்ஜு, ஹஜ்ஜு கிரான், அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து ஒரே இஹ்ராமிலே நிறைவேற்றுவது. மூன்றாவது ஹஜ் என்ன? ஹஜ் இஃப்ரா, அதாவது ஓர் இஹ்ராமில் ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றுவது. இந்த 3 ஹஜ்ஜிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது, அவர்கள் கட்டளையிட்டது, முதலில் கூறப்பட்ட ஹஜ் தமத்து. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு வந்தபோது, உங்களது கிரான் ஹஜ்ஜை எல்லாம் நீங்கள் ஹஜ் தமத்து ஆக்கிவிடுங்கள் என்று சொன்னார்கள். உம்ரா முடித்து விட்டீர்களா, நீங்கள் எஹ்ராமிலிருந்து வெளியேறி விடுங்கள் தலைமுடியை குறைத்துக் கொண்டு என்று சொன்னார்கள். அப்போது சில சஹாபாக்கள் பார்த்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அப்படியே தானே இஹ்ராமிலே இருக்கிறீர்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னோடு அடையாளமிடப்பட்ட குர்பானி பிராணிகளையும் அழைத்து வந்து விட்டேன், என்னோட குர்பானி பிராணிகளையும் அறுப்பதற்காக 100 ஒட்டகங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். எனவே குர்பானியை நான் கொண்டு வந்ததால் அது அதற்குரிய நாளிலே அறுக்கப்படாத வரை நான் இஹ்ராமை விட்டு வெளியேற முடியாது. அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நான் வந்துவிட்டதால் தான் இஹ்ராமை விட்டு என்னால் வெளியேற முடியாது, எனது ஹஜ்ஜை தமத்துஆக ஆக்க முடியாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே ஹஜ்ஜிலே சிறந்தது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது எந்த ஹஜ்ஜ்? எந்த ஹஜ்ஜ்? ஹஜ்ஜ் தமத்து. ஆகவே இங்கிருந்து புறப்படக்கூடிய ஹாஜிமார்கள் பெரும்பாலும் அதிகமாக இந்த ஹஜ்ஜ் தமத்துவைத்தான் செய்வார்கள். யாருக்காவது இப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குமானால் அவர்களும் ஹஜ்ஜ் தமத்துவாகவே தங்களுடைய ஹஜ்ஜை மாற்றிக்கொள்வது சுன்னாவிற்கு மிக நெருக்கமானது, மிகச் சரியானது. புரியுதுங்களா? தொடர்ந்து போலாமா? ஓகே. இப்போது நாம் ஹஜ் தமத்து என்ற இந்த ஹஜ்ஜுக்குள்ளே செல்ல இருக்கிறோம், அதற்கு நீங்கள் தயாராகிவிட வேண்டும். இந்த ஹஜ் தமத்துவிலே முதலாவது என்ன இடம்பெறுகிறது? உம்ரா இடம்பெறுகிறது. ஹஜ் தமத்துவிலே முதலாவது என்ன இடம்பெறுகிறது? உம்ரா இடம்பெறுகிறது. அதாவது உம்ராவை செய்துவிட்டு பிறகு ஹஜ்ஜை செய்ய போகிறோம். எனவே உம்ராவை எப்படி செய்வது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? உம்ராவை செய்து விட்டு தான் ஹஜ் செய்ய போகிறோம். எனவே உம்ரா எப்படி செய்வது, உம்ராவுடைய சட்டங்கள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த உம்ராவுடைய சட்டத்தை விரிவாக சொல்வதற்கு முன்னால் 4 விஷயங்களை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லித் தருவேன். அவற்றை முதலிலே நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அந்த 4 விளக்கம்தான் உம்ரா. சரியா? முதலாவது இஹ்ராம். சொல்லுங்கள், முதலாவது இஹ்ராம். முதலாவது என்ன? இஹ்ராம். இந்த அரபி வார்த்தையை சொல்லிருங்க, இதுக்கு என்ன விளக்கங்கிறது பின்னாடி நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது என்ன? இஹ்ராம். இரண்டாவது தவாஃப். இரண்டாவது தவாஃப். மூன்றாவது சஈ. சொல்லுங்கள், சஈ. சீன் ஐன் யா, சஈ. நான்காவது ஹல்க் அல்லது தக்ஸீர். சொல்லுங்கள், ஹல்க் அல்லது தக்ஸீர். இஹ்ராம். சொல்லுங்கள், இஹ்ராம். இஹ்ராம், தவாஃப், சஈ, ஹல்க் அல்லது தக்ஸீர். என்றால் கட்டுப்பாட்டுக்குள் வருவது, கடமையாக்கி கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவது, அதுக்கு பேர் இஹ்ராம். புரியுதுங்களா? சில பேர் விளங்கிக் கொள்வாங்க, அந்த கீழே மேல வெள்ள போர்வைய போத்திக்கிறதுக்கு பேர் இஹ்ராம்னு விளங்கிப்பாங்க. அது இஹ்ராமுடைய ஆடை. அது என்னது? இஹ்ராமுடைய ஆடை, லிபாசுல் இஹ்ராம் என்று சொல்லப்படும். அந்த 2 வெண்மை நிற ஆடைக்கு பெயர் என்ன? லிபாசுல் இஹ்ராம். இஹ்ராமுடைய ஆடை என்பதை தவிர அது முழுக்க இஹ்ராம் அல்ல. அப்ப இஹ்ராமுக்கு பொருள் சொல்லுங்கள். இஹ்ராம் என்றால் என்ன பொருள்? கட்டுப்பாட்டுக்குள் வருவது. இஹ்ராம் என்றால் என்ன பொருள்? கட்டுப்பாட்டுக்குள் வருவது, தன்னை கட்டுப்பாட்டுக்குள் ஆக்கிக் கொள்வது. எப்படி? உதாரணமாக இப்ப நீங்க தொழுகைக்கு தயாராகும் போது வுது செய்வீர்கள், அதற்கு பிறகு நிற்பீர்கள். நிற்கும் போது கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் கட்டுகிறோம் அல்லவா? இந்த தக்பீருக்கு என்ன பெயர் சொல்லப்படும் அரபியிலே? என்ன பெயர் சொல்லப்படும்? தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லது தக்பீரத்துல் தஹ்ரீம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பட்டிருக்கீங்களா இல்லையா? தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லது தக்பீரத்து தஹரீம் என்று சொல்லப்படும். என்ன பொருள்? இந்த தக்பீர் சொல்லி நீங்கள் தொழுகையை ஆரம்பித்து விட்டீர்கள், எனவே பேசக்கூடாது, அங்கே இங்கே பார்க்க கூடாது, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தவிர தொழுகையை முறிக்க கூடாது, வேறு விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது, தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டீர்கள். கிப்லாவை முன்னோக்கித்தான் இருக்க வேண்டும், அங்கே இங்கே திரும்பி நிற்கக்கூடாது. புரிகிறதா? இதற்குத்தான் தக்பீரத்து தஹரீம் அல்லது தக்பீரத்து இஹ்ராம் என்று சொல்வார்கள். அது போன்றுதான் ஹஜ்ஜுடைய வணக்கத்திலும் ஒரு இஹ்ராம் இருக்கிறது. ஹஜ்ஜுடைய வணக்கத்திலும் இஹ்ராம் இருக்கிறது, சரியா? இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் இந்த இஹ்ராம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை சுற்றி நான் ஐந்து எல்லைகளை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அந்த எல்லையிலிருந்துதான் அந்த இஹ்ராமை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த வழியாக வரக்கூடியவர்கள் அங்கிருந்து அவர்கள் அந்த இஹ்ராமை ஆரம்பம் செய்வார்கள். அதற்கு முன்பு நாம் ஆயத்தமாக இருக்கலாம். இப்போது நாம் விமானத்தின் மூலமாக செல்கிறோம் அல்லது கப்பலின் மூலமாக வருபவர்களும் இருப்பார்கள். அந்த இடத்திலே நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று குளித்து விட்டு இஹ்ராமுக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன, சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். அவற்றை எல்லாம் அங்கே செய்துவிட்டு இஹ்ராமை அணிந்து பிறகு தல்பியாவை சொல்வதற்கு நேரம் இருக்காது. நாம் இங்கிருந்து ஜித்தாவிற்கு செல்கிறோம் என்றால், சரியாக ஜித்தா விமான நிலையத்தை அடைவதற்கு 20 நிமிடத்திற்கு முன்பாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்த அந்த மீகாத்தை நாம் அடைவோம். புரிகிறது அவங்களுக்கு? மீகாத் என்றால் என்ன? குறிப்பிட்ட எல்லை என்று பொருள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வருபவர்களுக்கு என்று எல்லையை குறிப்பிட்டார்கள். அந்த எல்லையை அவர்கள் இஹ்ராம் இல்லாமல் கடந்து வரக்கூடாது. மக்காவின் புனிதத்தை வெளிப்படுத்தும் விதமாக, இந்த இபாதத்துடைய புனிதத்தை வெளிப்படுத்தும் விதமாக உள்ள சட்டம் இது. அப்படி கடந்து போய்விட்டால் என்ன தப்பு? ஆம், பெரிய தப்பு. அதற்காக அவர் குற்ற பரிகாரம் செய்தாக வேண்டும். ஒன்று, திரும்ப வந்து இஹ்ராமை அங்கிருந்து ஆரம்பித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் மக்காவிலே ஒரு ஆட்டை அறுத்து அங்குள்ள ஏழைகளுக்கு அவர் தர்மம் செய்தாக வேண்டும். இல்லை என்றால் 6 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும். புரிகிறதா? இத்தகைய ஒரு குற்ற பரிகாரம் அதற்கு உண்டு. அந்த மீகாத்திலே அவர் இஹ்ராமை பேண வேண்டும். அப்ப உம்ராவுடைய வணக்க வழிபாட்டிலே முதலாவது வணக்கம் என்ன? முதலாவது வணக்கம் என்ன? இஹ்ராம். இஹ்ராம் என்பதும் ஒரு வணக்கம் என்பதை புரிய வேண்டும் நீங்கள். அதாவது உம்ராவுடைய வணக்க வழிபாட்டிலே முதலாவது அம்சம் என்ன? இஹ்ராம். இந்த இஹ்ராமை எங்கிருந்து செய்ய வேண்டும்? மீகாத்திலிருந்து செய்ய வேண்டும். ஆனால் இப்போது நம்மை பொறுத்தவரை அதற்குண்டான ஆயத்தை, அதற்குண்டான ஏற்பாட்டை முன்பே நாம் செய்து கொள்ள வேண்டும். புரிகிறதா உங்களுக்கு? சரி, இப்போது அடுத்து அந்த எல்லை வந்தவுடன் அங்கிருந்து நாம் தல்பியா சொல்ல வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தல்பியா சொல்ல வேண்டும். அந்த தல்பியா சொல்லும் போதுதான் நாம் இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள் உள்ளே நுழைகிறோம். உம்ரா என்ற வணக்கத்தை ஆரம்பிக்கிறோம். எப்படி அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது அந்த தொழுகையை நாம் ஆரம்பிக்கிறோமோ அது போன்றுதான் தல்பியாவை சொல்லும் போதுதான் நாம் இஹ்ராமை ஆரம்பித்து உம்ரா என்ற வணக்கத்திற்குள் நுழைகிறோம். இதை ஹாஜிகள் கவனத்தில் வைக்க வேண்டும். இப்போது வீட்டிலிருந்தே இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் தொப்பி போட்டுக்கலாம், அவர்களது உடலிலே நறுமணம் தடவி கொள்ளலாம். இப்போது எதுவுமே தடுக்கப்படாது. தடுக்கப்படுகிற சட்டம் எங்கிருந்து ஆரம்பமாகும்? எங்கிருந்து ஆரம்பமாகும்? மீகாத்திலே தல்பியா கூறியதிலிருந்துதான் ஆரம்பமாகும் என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும். சரியா? இப்ப ஆண்களை பொறுத்தவரை இஹ்ராம் என்பது தைக்கப்படாத வெண்மை நிற 2 ஆடைகள். பெண்களை பொறுத்தவரை இஹ்ராம் என்ன? அவர்கள் எப்போதும் தங்களது வீடுகளிலே அணிகிற அதே ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். வீட்டை விட்டு வெளியேறும் போது பேண வேண்டிய ஹிஜாப் என்ற அந்த பர்தா முறையை அவர்கள் பேணி இருப்பார்கள். அந்த மீகாத்து எல்லை வரை அவர்கள் முகத்திரை அணிந்து கொள்ளலாம், கையுறை அணிந்திருக்கலாம், காலுறை எல்லாம் அணிந்திருக்கலாம். ஆனால் அந்த மீகாத்திலே அவர்கள் தல்பியாவை கூறுவதற்கு முன்னால் தங்களது முகத்திரைகளை கழட்டி இருக்க வேண்டும், கையுறைகளை கழட்டிவிட வேண்டும், காலுறைகளை கழட்டிவிட வேண்டும். அந்நியர்கள் நமக்கு அருகாமையிலே வருவார்கள், செல்வார்கள், பார்ப்பார்கள் என்று இருக்கும் போது அவர்கள் தங்களது புஜத்திலோ அல்லது தங்களது தலையிலோ ஒரு நீண்ட துப்பட்டாவை வைத்துக் கொள்ளலாம். அந்த துப்பட்டாவை கொண்டு தங்களது முகத்தை மறைத்துக் கொள்ளலாம், அதை கொண்டே தங்களுடைய கைகளை மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் முகத்திற்கு என்று கட்டுவதற்காக உள்ள அந்த முகத்திரையையோ, கையுக்கு அணிந்து கொள்வதற்குண்டான கையுறைகளையோ, காலுக்கு அணிந்து கொள்வதற்குண்டான காலுறைகளையோ அணிந்து கொள்ளக்கூடாது. உடலில் இருக்கின்ற துணிகளை கொண்டு மறைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த இஹ்ராமை சில விஷயங்கள் இருக்குது, விவரமான விஷயம் நம்ம பின்னாடி அந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுவோம். இப்ப சுருக்கமா விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் சொல்லி வருகிறோம். இப்ப இந்த உம்ரா என்ற வணக்கத்திலே எத்தனை அம்சங்கள் இருக்கின்றன? திரும்ப திரும்ப கேட்போம், எத்தனை அம்சங்கள் இருக்கின்றன? நான்கு அம்சங்கள். அதுல முதலாவது அம்சம் என்ன? இஹ்ராம். சரியா? அப்ப அந்த இஹ்ராமுடைய ஒரு அளவு உண்டான விளக்கத்தை தான் இப்போது நாம் உங்களுக்கு கூறினோம். அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மீகாத்திலே தல்பியா சொல்லுகிற முறை பெரும்பாலான ஹாஜிகள் கொஞ்சம் நோட் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புத்தகத்திலே 18வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது உம்ரா ஹஜ்ஜுக்கு செல்லும் போது நீயத் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனைய வணக்க வழிபாட்டிலே நீங்கள் நாவால் முழிந்து நீயத்து செய்யக்கூடாது. ஆனால் இந்த ஹஜ் உம்ரா வணக்கத்தில் மட்டும் உள்ளத்தில் நினைப்பதோடு, உள்ளத்தில் உறுதி கொள்வதோடு நாவாலும் மொழிய வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்போது நாம் பேசி வருகிற ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு தமத்து, இந்த ஹஜ்ஜு தமத்து ஐ நாடி வருபவர்கள் எப்படி நியத்து செய்ய வேண்டும்? 18வது பக்கத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தால் எழுதப்பட்டிருக்கும், லப்பைக உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ். நாம் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கின்ற அரபி பதங்கள் எதற்குமே அதனுடைய தமிழ் ஒளி கொடுக்கவில்லை. காரணம் என்ன? உதாரணத்திற்கு லப்பை, அரபியிலே லப்பை என்று எழுதப்படும். இது தமிழில் ஒளியில் எழுதுவதாக இருந்தால் லப்பை என்று எழுத வேண்டும். அப்படி படித்தால் அது தல்பியாவாக ஆகுமா? ஆகாது. ஆகவேதான் அரபி யாருக்காவது படிக்க தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு வசதி இப்போது குறைவாக இருக்கும். குறைந்தபட்சம் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கின்ற அரபி அந்த வாசகங்களை அரபி தெரிந்த ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருந்தால் அவரிடம் இருந்து அவற்றை படிக்க கூறி அவரிடமிருந்து வாய் வழியாக மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜு தமத்துவிலே செல்பவர்கள் செய்ய வேண்டிய நீயத் சொல்லுங்கள். லப்பைக உம்ரதன், லப்பைக உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ். இதுக்கு என்ன கருத்து? நேரடி இதற்கு பொருள் வைக்க முடியாது. இதற்கு கருத்து என்னவென்றால், யாரெல்லாம் முதலில் நான் உம்ராவுக்காக தல்பியா சொல்கிறேன், அதற்கு பிறகு சற்று ஓய்வெடுத்து சுகம் அனுபவித்து பிறகு நான் ஹஜ் செய்வேன். இது இதனுடைய பொருள். இந்த அர்த்தத்தை, இந்த கருத்தை மனதில் நினைத்தவர்களாக இவ்வாறு அவர்கள் முதலாவது தல்பியாவை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது ஆரம்பிக்கும் போது முதலில் இப்படி ஆரம்பிக்க வேண்டும். இதை ஒரு முறை சொன்னதற்கு பிறகு அடுத்து அவர்கள் தல்பியா சொல்ல வேண்டும். சொல்லுங்க, லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. இந்த தெளிவான உச்சரிப்போடு நீங்கள் தல்பியாவை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த தல்பியா என்ன கூறுகிறது? இதனுடைய பாடம் என்ன? இதிலிருந்து என்ன ஒரு தாத்பரியங்களை அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்புகிறார்? இதை சொல்வதற்கே சரியாக சில மணி நேரங்கள் தேவை. மொத்தத்திலே தௌஹீத், அல்லாஹ்விற்கு பணிந்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் ஒருவனையே இறைவனாக ஏற்று அவனுக்கு முன்னால் அவன் கொடுத்த அனைத்து அருளையும் சொந்தமாக்கி, யாரெல்லாம் உனக்கு முன்னால் நான் வந்துவிட்டேன், ஆஜராகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழிதான் இந்த. சரியா? இப்படி நாம் இஹ்ராமை ஆரம்பித்து தல்பியா கூறியதற்கு பிறகு மக்கா சென்று காபத்துல்லாவை பார்த்து தவாஃபை ஆரம்பிக்கும் வரை தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றை மட்டும் இங்கே இன்னும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தல்வியா அவரவர் தனித்தனியாக கத்தி கதறி சொல்ல வேண்டுமே தவிர எல்லாரும் ஒரே குரல்ல கூட்டமா சொல்லுவோம், ஒருத்தர் சொன்னதுக்கு பிறகு மற்றவங்க எல்லாம் சேர்த்து என்பது கிடையாது. புரிந்து கொண்டீர்களா? இந்த தல்வியா என்பது இது ஒரு நபில் வணக்கம், இது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலே உள்ள வணக்கம். அவர் எப்படி சொல்றாரு, இவர் எப்படி சொல்றாரு என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்ல இது. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் கட்டக்கூடிய நேரம் இது. இப்ப நபில் தொழுகிறீங்க பள்ளிவாசல்ல, பரந்து தொழுக முடிஞ்சு சுண்ணத்து தொழுகிறீங்க, அப்ப இமாம் சாஹிப் அல்லது மற்றவர்கள் அவர் ருக்கு செய்யும் போதுதான் நீங்களும் ருக்கு செய்யறீங்க, அவர் எந்திரிச்சா நீங்க எந்திரிக்கிறீங்க, அவர் சலாம் கொடுத்தா நீங்க சலாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா இது நபில் தொழுகையாயிரு, நீங்க சுண்ணத் தொழுதிங்கிறாயிரு, இது இமாம் ஜமாத்தாக ஆகிவிடும். அதுபோன்றுதான் இந்த தல்வியா என்பது இது ஒரு தனி வணக்கம், இது தனிப்பட்ட இன்சிராதி இபாதத், இது அல்லாஹ்விற்கும் நமக்கும் இடையில் உள்ளது, கூட்டமாக சேர்ந்து ஒரே குரலிலே இதை செய்வது கூடாது, அவரவர் கத்தி கதறி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரி, அடுத்து பாருங்கள், உம்ராவிற்கு மட்டும் வருபவர்கள், இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்குது பொதுவான உம்ராவுக்கு பொருந்தும், அவன் ஹஜ் அல்லாத மற்ற மாதங்களிலே அல்லது ஹஜ்ஜுடைய மாசங்களிலே வெறும் உம்ராவுக்கு மட்டும் போகக்கூடியவர், வெறும் உம்ராவிற்கு மட்டும் செல்லக்கூடியவர், அவர் எப்படி தல்வியாவை ஆரம்பிக்க வேண்டும், அதாவது யாழ்லா உம்ராவுக்காக தல்வியா சொல்கிறேன், யாழ்லா உன்னிடம் நான் வந்துள்ளேன் உம்ராவுக்காக, லப்பைக்க உம்ரதன். அடுத்து ஹஜ்ஜு கிரான், ஹஜ்ஜு கிரான் என்றால் என்ன, ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராமில் செய்வது, அவர்கள் எப்படி தல்வியாவை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் லப்பைக்க உம்ரதன் வ ஹஜ்ஜன், உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் தல்வியா சொல்கிறேன். புரியுதா? ஹஜ்ஜு இஃப்ராத், ஹஜ்ஜு இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜு மட்டும் செய்பவர், அவர் சொல்கிற முறை என்ன, லப்பைக்க ஹஜ்ஜன், ஹஜ்ஜுக்காக மட்டும் தல்வியா சொல்கிறேன். புரிகிறதா? சரி, இப்போது நாம் செய்கிற இந்த ஹஜ்ஜு தமத்துவிலே முதலாவது உம்ரா இடம்பெறுகிறது, உம்ராவிலே நான்கு அம்சங்கள் இடம்பெறுகின்றன, அதிலே முதலாவது அம்சம் இஹ்ராம். இப்ப இந்த இஹ்ராமுடைய நிலை தல்வியாவிலிருந்து ஆரம்பமாகிறது, எங்கிருந்து ஆரம்பமாகிறது, தல்வியாவிலிருந்து ஆரம்பமாகிறது. தல்வியாவை நாம் எதுவரை கூறுவோம், தவாஃபை ஆரம்பிக்கிற வரை நாம் தல்வியாவை கூறுவோம். சரி, நாம் விமானத்திலே சென்று ஜித்தாவிலே இறங்கி அங்கே சில மணி நேரங்கள் எதிர்பார்க்க வேண்டும், பிறகு அங்கிருந்து நமக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு செல்வோம், அங்கே சில மணி நேரங்கள் எதிர்பார்க்க வேண்டும், பிறகு நம்மை அழைத்து செல்வார்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் காபத்துள்ளாக இருக்கு. இதற்கு இடையிலே நமக்கு குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் குளித்துக் கொள்ளலாம், இஹ்ராமுடைய ஆடையை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டால் மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் குளிக்கும் போதும் அடுத்து இஹ்ராமுடைய ஆடைகளை மாற்றும் போதும் இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்டவை என்று ஒரு பாடம் இருக்கிறது, அந்த விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சரிங்களா? 29வது பக்கத்தை இப்ப லேசா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க, திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். அதாவது சொல்வதின் நோக்கம் என்ன, குளிப்பதற்கு அசதியா இருந்தது, வேர்வை அதிகமாக இருந்தது, குளிக்க விரும்பினால் குளித்துக் கொள்ளலாம், ஆனால் நறுமணமான சோப்புகளை பயன்படுத்தக்கூடாது, சாதாரணமாக தண்ணீரை கொண்டு குளித்துக் கொள்ளலாம். அப்படி குளிக்கும் போது நம்முடைய உடலில் இருந்து முடி உதிர்ந்தாலும் தலையிலிருந்து முடி உதிர்ந்தாலும் அதுவெல்லாம் தப்பல்ல. அல்லது இஹ்ராமுடைய ஆடை திடீரென்று பயணத்தில் அழுக்காகி விட்டது அல்லது கரைபடிந்து விட்டது என்றால் வேறு இஹ்ராமுடைய ஆடை இருக்குமேனால் மாற்றிக்கொள்ளலாம். அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் சொன்னோம். சரி, இப்போது காபத்துல்லாவிற்கு செல்லும் போது பொதுவாக மஸ்ஜிதிற்கு செல்லும் பொழுது என்ன ஒழுக்கங்களை பேட வேண்டுமோ அந்த ஒழுக்கங்களை நாம் பேட வேண்டும். வலது காலை வைத்து செல்வது, அவுது பில்லாஹில் அதீம பிவஜிஹில் கரீம சுல்தானிஹில் கதீம் இன ஷைத்தான் ரஜீம், இந்த துவா உங்களுக்கு 53வது பக்கத்துல மஸ்ஜிதிற்குள்ளால் செல்லும் பொழுது ஓத வேண்டிய அந்த முழு துவாவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அந்த துவாக்களை சொல்லி நாம் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் செல்ல வேண்டும். அங்க போனதற்கு பிறகு தொழுகையுடைய நேரமாக இருக்குமானால் எதிர்பார்த்து தொழுகையை ஆரம்பித்து விட்டு தவாஃபை ஆரம்பிப்பது நல்லது. ஏனென்றால் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் தவாஃபிற்குள் சென்று விட்டால் தொழுகைக்கு மக்கள் நிற்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தவாஃபும் செய்ய முடியாது, தொழுகைக்கும் அங்கே நிற்க முடியாமல் ஆகிவிடும். எனவே நீங்கள் செல்லும் போது தொழுகைக்குண்டான நேரத்திற்கு வெறும் அரை மணி நேரங்கள் தான், அரை மணி நேரம் தான் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்திருப்பீர்களே. ஆனால் தயவு செய்து அங்கே நீங்கள் பரந்தான ஜமாத்தை எதிர்பார்த்து ஜமாத்தை முடிந்ததற்கு பிறகு நீங்கள் உம்ராவை ஆரம்பித்தால் உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்கும். அந்த ஏழு சுற்றுகளையும் தாராளமாக நிம்மதியாக நீங்கள் சுற்றிவிட்டு பிறகு தழைக்கு செல்லலாம். இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுபோன்று மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் அந்த உம்ராவிற்குரிய தவாஃபை நாம் ஆரம்பிப்பதற்காக செல்லும் பொழுது எந்த கேட்டிலிருந்து வேண்டுமானாலும் செல்லலாம். இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. குறிப்பாக ஹஜருல் அஸ்வதிற்கு ஹஜருல் அஸ்வதிலிருந்து நாம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும் என்று இருப்பதால் 11 அல்லது 12 கேட் வழியாக நாம் சென்றால் இலகுவாக ஹஜருல் அஸ்வதிற்கு நாம் செல்லலாம். புரியுதா? 11 அல்லது 12 கேட் வழியா உள்ளார போனாலோ அல்லது 1 முதல் கேட் வழியாகவே நம்ம உள்ளார சென்றாலோ அந்த ஹஜருல் அஸ்வத் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். இல்லை என்றால் நம்ம வேற கேட் வழியாக உள்ளே வந்தாலும் மக்களை பிளந்து கொண்டு எதிர்த்து போகாமல் சுற்றுகளை அப்படியே சுற்றி வந்து ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். வேற கேட்டு வழியா வந்துட்டோம், இந்த பக்கத்துல தான் ஹஜருல் அஸ்வத் இருக்கு என்று சொல்லி தவாஃபு சுற்றக்கூடிய ஹாஜிகளை கிளறி கொண்டு எதிர்த்து சென்றால் நமக்கும் சிரமம் அவர்களுக்கும் சிரமம். இப்போது அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இப்போது நாம் உம்ராவுடைய 4 அம்சங்களில் 2 அம்சத்திற்கு நெருங்கிவிட்டோம். 2 அம்சம் எது? தவாஃப். குறிப்பாக ஆண்கள் கவனிக்க வேண்டியது, ஆண்கள் தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், 16 பக்கத்திலே உங்களுக்கு ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த படத்திலே இல்சிபா என்று எழுதப்பட்டுள்ளது. பொதுவாக இஹ்ராம் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய உடல் அனைத்தையும் முழுமையாக போர்த்தி இருக்க வேண்டும். தலையையும் முகத்தையும் தவிர அனைத்து பகுதிகளையும் முழுமையாக அவர் போர்த்தி இருக்க வேண்டும். இங்கே ஒன்றை ஹாஜிமார்கள் அவசியம் அவசியம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சிலர் இஹ்ராமை நாட்டாமை துண்டாக ஆக்கிக் கொண்டார்கள். நாட்டாமை துண்டுனா என்ன? சோழில இப்படி போட்டுக் கொள்வார்கள் பார்த்தீர்களா, புஜத்தில வைத்துக் கொள்வார்கள் பார்த்தீர்களா, அது போன்று உடலிலே மேல் பகுதியிலே போர்த்தக்கூடிய இஹ்ராமுடைய போர்வையை ஆக்கிக் கொள்கிறார்கள். அது தவறு. என்ன செய்ய வேண்டும்? கீழாடியை எப்படி முழுமையாக போர்த்தி இருக்கிறோமோ அதுபோன்று உடலில் மேலே போர்த்த வேண்டிய அந்த போர்வையை கொண்டு தனது கழுத்து பகுதியிலிருந்து இழுத்து முற்றிலுமாக தன்னுடைய உடல் கழுத்திலிருந்து தன்னுடைய அந்த கீழுள்ள இஹ்ராம் ஆடை வரை வயிறுகள் தெரியாமல் நெஞ்சு பகுதிகள் தெரியாமல் முழுமையாக மறைத்திருக்க வேண்டும். சில ஹாஜிகள் என்ன செய்கிறார்கள், ஆரம்பத்தில் அப்படி போட்டுட்டு கடைசியில தோல்ல போட்ட துண்டு மாதிரி இஹ்ராமுடைய டிரெஸ்ஸை ஆக்கிக் கொள்கிறார்கள். அந்நிய பெண்கள் இருக்கிறார்கள், வெளியிலே வருகிறார்கள். இது ஒரு அநாகரிகமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே போட்டுக் கொள்ளும் துண்டாக இஹ்ராமுடைய ஆடையை சொல்லவில்லை, மாறாக உடலின் மேற்பகுதியை மறைத்துக் கொள்ளும் ஆடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சரி, தவாஃபை ஆரம்பிக்கும் போது ஆண் ஹாஜிகள் தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த நிலைமைக்கு பேர் தான் இல்சிபா என்று சொல்லப்படும். என்ன சொல்லப்படும் சொல்லுங்க? இல்சிபா. இல்சிபா என்றால் என்ன? உதாரணத்துக்கு இங்க பாருங்க, பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இஹ்ராம் என்று தனி ஆடை கிடையாது. அவங்க வெளியில வரும் பொழுது ஹிஜாப்ல இருப்பாங்க, அதில் தான் அவர்கள் அந்த இஹ்ராமை தொடர வேண்டும். இப்படி முழுமையாக போர்த்தி இருக்கக்கூடிய இந்த இஹ்ராமுடைய இந்த துணியை தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இப்படி வலது பூஜம் தெரியும்படியாக சரிங்களா எடுத்து முழுமையாக போர்த்தி கொள்ள வேண்டும். இந்த நிலைமைக்கு பெயர் இல்சிபா என்று சொல்லப்படும். அடுத்து பாருங்க, தவாஃபை நாம் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்றால் அல் ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த புனித மிகு கண்ணிய மிகு கருப்புகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு நிறைய வரலாறுகள் இருக்கிறது, இதற்கு என்று தனி சிறப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த கல்லுக்காக நாம் இருந்தாலும் நேரம் சுருக்கமாக இருப்பதால் அவற்றையெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. சட்டங்களையும் விளக்கங்களையும் மட்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்து ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தால் அந்த விஷயங்களையும் சேர்த்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹஜருல் அஸ்வதிலிருந்து நாம் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். புரியுதுங்களா? தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் என்றால் என்ன? தவாஃப் என்ற அரபி பதத்திற்கு சுற்றுவது என்று பொருள். என்ன பொருள்? சுற்றுவது, வலம் வருவது என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. தவாஃப் என்பதற்கு என்ன பொருள்? சுற்றுவது என்று பொருள். தல்பியாவை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆண்கள் இங்கே குறிப்பாக ஒன்றை கவனிக்க வேண்டும். உம்ராவுடைய இந்த தவாஃபில், அதுபோன்று ஹஜ்ஜுக்காக வந்திருப்பவர்கள் செய்கின்ற இந்த தவாஃப், இப்போது நாம் செய்கிற இந்த தவாஃபிற்கு பெயர் தவாஃபுல் உம்ரா. சொல்லுங்க, தவாஃபுல் உம்ரா, உம்ராவுடைய தவாஃப் என்று சொல்லப்படும். ஹஜ் கிரான் அல்லது ஹஜ் இஃப்ராத் செய்பவர்கள் மக்கா வந்தவுடன் செய்கிற முதல் தவாஃபிற்கு பெயர் தவாஃபுல் குதூம் என்று சொல்லப்படும். குதூம் என்றால் வருகை, வந்து இறங்கியது என்று பொருள். அதாவது அவர்கள் ஹஜ் உம்ராவுக்காக, ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்தவுடன் காபாவிலே செய்யப்படுகிற தவாஃப் என்று பொருள். இந்த தவாஃபிலே ஒரு வித்தியாசம் என்ன? ஆண் ஹாஜிகள் தங்களுடைய எஹ்ராமுடைய ஆடையை இல்திபா, வலது புஜம் தெரியும்படி மாற்றிக்கொள்வார்கள். புரிகிறதா? இரண்டாவது, தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்ட இந்த தவாஃபிலே முதல் மூன்று சுற்றுகளில், முதல் மூன்று சுற்றுகளில் தங்களுடைய கால் பாதங்களை நெருக்கி நெருக்கி வைத்து, எட்டுகளை நெருக்கமாக வைத்து, லேசாக குதித்து விரைந்து செல்வார்கள். இந்த முறையான நடைக்கு ரமல் என்று சொல்லப்படும். இதற்கு பேர் என்ன? ரமல் என்று சொல்லப்படும். கைகளை இப்படி வைத்துக் கொண்டு, கால்களை நெருக்க நெருக்கமாக வைத்து, குதித்து குதித்து ஆர்மி ஓடுவது போன்று ஓடுவது. இதற்கு பெயர் அரபியிலே ரம்முல் என்று சொல்லப்படும். ஏழு சுற்றுகளை கொண்ட தவாஃபில் முதல் மூன்று சுற்றுகளில் மட்டும் இப்படி ஓட வேண்டும். மீதிய நான்கு சுற்றுகளில் எப்போதும் போன்று அவர்கள் நடையை மேற்கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த இரண்டும் கிடையாது. அவர்கள் தங்களுடைய ஆடையை அணிந்திருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு இல்திபாவும் கிடையாது, ரம்முலும் கிடையாது. அவர்கள் சாதாரணமாக நடந்துதான் செல்வார்கள். சரி, தவாஃபிலே அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கிய செய்தி என்னவென்றால், ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து, ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து சுற்றை நீங்கள் தொடர்ந்து வரும்போது, 21வது பக்கத்தை பாருங்கள். ஹஜருல் அஸ்வத் உங்களுக்கு அம்புக்குறி போட்டு இலக்கம் அடையாளம் இடப்பட்டிருக்கும். அங்கிருந்து ஆரம்பித்து நீங்கள் சுற்றி வரும்போது ருக்ன் யமானி என்ற ஒரு மூலை குறிப்பிடப்பட்டிருக்கும். ஹஜருல் அஸ்வதிற்கு முந்திய மூலை அது. ஹஜருல் அஸ்வதிற்கு முந்திய மூலை ருக்ன யமானி. அந்த ருக்ன யமானியை தவாஃப் செய்பவர்கள் அடைந்தவுடன், அங்கிருந்து ஹஜருல் அஸ்வத் வரும் வரை, ருக்ன யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரும் வரை உள்ள அந்த இடத்திலே ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் என்ற அந்த துஆவை ஓத வேண்டும். இந்த அளவுதான் ஓத வேண்டும், இதற்கு மேல் கிடையாது. சிலர் வாதுஹில்லல் ஜன்னத்து மால் அபரார் என்று சேர்த்து ஓதுவார்கள், அப்படி ஓதுவது கூடாது. இது போக தவாஃபுடைய சுற்றுகளில் நீங்கள் ஜிக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், நீங்கள் விரும்பிய பிரார்த்தனைகளை, துஆக்களை கேட்கலாம். ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்னென்ன துஆக்களை அல்லது இன்னென்ன ஜிக்ர்களை தான் கூற வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது என்பதை ஹாஜிகள் கவனத்திலே வைக்க வேண்டும். நீங்கள் விரும்பிய ஜிக்ர் துஆக்களை செய்யலாம். அவசியமான பேச்சுகள் தேவைப்பட்டால் அவசியத்தின் அளவுக்கு பேசிக் கொள்ளலாம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தவாஃப் செய்வதற்கு வுது அவசியம். தவாஃப் செய்வதற்கு சுத்தம் அவசியம். பெண் ஹாஜிகளுக்கு, அவர்கள் தங்களுடைய மாத உதிரப்போக்கில் இருந்தால், எஹ்ராமை பேணும்போது அவர்கள் எஹ்ராமை ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் மக்காவிலே அவர்கள் தங்களுடைய அறைகளிலே எதிர்பார்த்திருப்பார்கள் சுத்தமாகிற வரை. ஆகவே தங்களுடைய மாத உதிரப்போக்கில இருக்கின்ற பெண்மணிகளோ அல்லது குழந்தை பெற்றதற்கு பிறகு பிரசவ உதிரப்போக்கு ஏற்பட்ட பெண்களோ அவர்கள் தவாஃபு செய்ய மாட்டார்கள், தாங்கள் சுத்தமாகிற வரை எதிர்பார்த்து இருப்பார்கள். இந்த விஷயம் புரிகிறதா? அடுத்து இந்த தவாஃபுடைய ஏழு சுற்றுகளை ஹஜருல் அஸ்வதிலே ஆரம்பித்து நாம் எங்கே முடிக்க வேண்டும்? ஹஜருல் அஸ்வதிலே முடிக்க வேண்டும். இப்படி ஏழு சுற்றுகளை முடிந்தால் ஒரு தவாஃப் முழுமை அடைகிறது. இதற்கு பிறகு ஆண் ஹாஜிகள் உடனடியாக தங்களுடைய இஹ்ராமை சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது வலது புஜம் தெரியும்படி அணிந்திருந்த இஹ்ராமுடைய ஆடையை மீண்டும் வலது புஜத்தில் போர்த்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் பாருங்க, காபத்துல்லாவுடைய வாசலுக்கு முன்னதாக இருக்கின்ற அந்த டூம், அதற்குள் தான் அந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கிறது. அந்த டூம் மக்காம் இப்ராஹிம் என்ற அந்த கல்லை பாதுகாப்பதற்காக அமர்த்த, அதாவது அமைக்கப்பட்ட டூம் அது. இந்த மக்காம் இப்ராஹிமை பொறுத்தவரை குர்ஆனில் அல்லாஹு தஆலா இதை நேரடியாக சொல்லி இருக்கின்றான். இரண்டு கற்களை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கினான், அதில் ஒன்று ஹஜருல் அஸ்வத், இரண்டாவது மக்காம் இப்ராஹிம். இந்த மக்காம் இப்ராஹிமுடைய விசேஷம் என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அதன் மீது நின்று மக்களை ஹஜ்ஜுக்காக அழைத்த போது எப்படி ஒரு குலைக்கப்பட்ட களிமண்ணிலே கால்களை வைத்தால் பாத அடிகள் பதிந்து கொள்ளுமோ அதுபோன்று அந்த கல் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய பாதங்களை உள்வாங்கி அடையாளமாக பதித்துக் கொண்டது. அந்த அடையாளம் உள்ள கல் தான் இப்போது அங்கே இருக்கிறது. அதை பார்த்து இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று உணர்வது ஒரு ஈமானிய அம்சமாகும். ஃபீஹி ஆயாதும் பையினாத் மக்காம் இப்ராஹிம், காபாவிலே அல்லாஹ்வின் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன, அவற்றிலே ஒன்று இப்ராஹிம் நின்ற இடம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த மக்காம் இப்ராஹிமுக்கு வரும்போது வத்தகிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா, சொல்லுங்கள், வத்தகிது மின் மக்காம் இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் நின்ற அந்த இடத்திற்கு அருகிலே தொழுகும் இடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு இரண்டு ரக்காத்து தொழுகை அங்கே தொழ வேண்டும். அப்படி அங்கே இடம் கிடைக்கவில்லை என்றால் காபத்துல்லாவிலே அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே எங்கே வேண்டுமானாலும் தொழலாம். அந்த தொழுகையில் குறிப்பாக சூரத்துல் காஃபிரூன் முதல் ரக்காத்திலும் இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ் மோதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். சுருக்கமாக தொழுவது முதல் ரக்காத்திலே சூரத்துல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ். வேறு சில சூராக்களை ஓத விரும்பினால் ஓதலாம், ஆனால் தொழுகை சுருக்கமாக இருக்க வேண்டும். தொழுவதற்கு பிறகு வேறு துஆக்கள் இல்லை. அங்கிருந்து உடனடியாக வெளியேறி அல்லது புறப்பட்டு ஜம்ஜம் தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு வந்து வயிறு நிரம்ப ஜம்ஜம் தண்ணீர் பருக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியிலே இருக்கின்ற நீர்களிலேயே சிறந்த நீர் ஜம்ஜம் நீர், அது பசிக்கு உணவாகும் நோய்க்கு மருந்தாகும் என்று. ஆகவே அந்த நீரை குடித்துக் கொண்டு நல்ல எண்ணங்களிலே மாவு ஜம்ஜம் லிமா ஸ்ரீபலஹு, ஜம்ஜமுடைய நீர் அது எந்த எண்ணத்திலே குடிக்கப்படுகிறதோ அதற்குரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நல்ல எண்ணங்களிலே நல்ல துஆக்களோடு அந்த ஜம்ஜம் நீரை அதிகம் அதிகம் பருக வேண்டும். பிறகு தங்களுடைய தலையிலும் முகத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ஜம் நீரை தெளித்துக் கொண்டது போன்று நாமும் தெளித்துக் கொள்ள வேண்டும். பிறகு நாம் உம்ராவுடைய மூன்றாவது அம்சத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப இதுவரைக்கும் எத்தனை அம்சம் முடித்திருக்கிறோம்? ரெண்டு அம்சம். ஒன்று என்ன? இஹ்ராம். இரண்டாவது தவாஃப். அப்ப தவாஃப் என்று சொன்ன உடனேயே உங்களுக்கு முழுசா அப்படி வந்து விட வேண்டும். எது வந்து விட வேண்டும்? ஏழு சுற்றுகள் வந்து விட வேண்டும். ரமல் செய்வது வர வேண்டும், இல்திபா செய்வது வர வேண்டும். மக்காம் இப்ராஹிமிலோ அல்லது பள்ளியில் எங்கு வசதிப்படுகிறதோ அந்த ரெண்டு ரக்காத் அது சுன்னத்தான தொழுகை. அது விட்டால், அதாவது உம்ராவிலே எந்த விதமான குற்றம் வராது, ஆனால் சுன்னத்தை விட்ட ஒரு தவறு இருக்கும், அதற்காக வேண்டி குற்ற பரிகாரம் கிடையாது. இப்போது சஃபா மலையை நோக்கி நாம் செல்லும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறியவர்களாக, லா இலாஹா இல்லல்லாஹ் கூறியவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ் கூறியவர்களாக நடந்து செல்ல வேண்டும். சரியா? அதாவது இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய எல்லா வணக்கத்திலும் அல்லாஹுடைய திக்ருகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடமும் அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல் இருக்காது. கல்வியா இருக்கும், கல்வியா முடிந்தால் அடுத்து தவாஃப், தவாஃப் முடிந்தால் அடுத்து சை. சரி, சஃபா மலைக்கு நாம் செல்லும் போது தக்பீர் கூறியவர்களாக, தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறியவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ் கூறியவர்களாக செல்ல வேண்டும். இப்ப நீங்கள் பார்த்தால் உதாரணத்திற்கு அந்த 21வது பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், மக்காமை இப்ராஹிம் ஒரு அன்பு குறி போடப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த திசை வழியாக நீங்கள் செல்லும் போதுதான் சஃபா மலை உங்களுக்கு இருக்கும். பாருங்க, அதாவது 25வது பக்கத்திலே சஃபா மலை, அது போன்று மர்வா மலை உங்களுக்கு அடையாளம் இட்டு காட்டப்பட்டிருக்கிறது. சஃபா மலைக்கு நீங்கள் சென்றவுடன் அங்கே நின்று கொண்டு நீங்கள் காபத்துல்லாவை பார்த்தவர்களாக முடிந்தால், இல்லை என்றால் அந்த காபத்துல்லாவின் திசையை முன்னோக்கியவர்களாக நிற்க வேண்டும். நின்று நிதானமாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். அந்த புகழுக்குரிய வார்த்தைகள் என்ன, 26வது பக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு அந்த சஃபா மலை வந்த உடனேயே இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா, சூரா பக்கராவுடைய 158வது வசனம், நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் உள்ளது என்ற வசனத்தை ஓத வேண்டும். அப்துது பிமா பத அல்லாஹு பிஹி, இங்கெல்லாம் நீங்கள் ஒரு பாயிண்ட் செய்து கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்ய வேண்டியவை என்று. கல்வியா மனப்பாடம் செய்ய வேண்டியது, அதற்கு முன்னால் நீயத்து மனப்பாடம் செய்ய வேண்டியது, பிறகு ரப்பனாத்தின மனப்பாடம் செய்ய வேண்டும், பிறகு இது மனப்பாடம் செய்ய வேண்டும். சஃபா மலையிலே கூற வேண்டியவை, அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டே நானும் ஆரம்பிக்கிறேன் என்று கூறியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த ஜிக்ரை அல்லது இந்த பிரார்த்தனையை ஒரு முறை சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹ்விடத்திலே தனது தேவைகளுக்காக இம்மை மறுமை நன்மைகளுக்காக துவா செய்ய வேண்டும். பிறகு துவாவை முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை இந்த ஜிக்ரை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இரண்டாவது முறை பிறகு துவா கேட்க வேண்டும், நீண்ட நேரம் துவா கேட்க வேண்டும். பிறகு துவாவை முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை இந்த ஜிக்ரை சொல்ல வேண்டும். لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده انجز وعده ونصر عبده وهزم الاحزاب وحده. இத்தோடு எத்தனாவது முறையாக ஆகிவிட்டது, மூன்றாவது முறையாக ஆகிவிட்டது. மூன்றாவது முறை இந்த திக்கரை முடித்தவுடன் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். இங்கே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் ஹாஜிகள் கவனத்திலே வைக்க வேண்டும், எங்கெல்லாம் உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள், நீண்ட நேரம் துவா கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது பார்ப்பீர்கள், அந்த இடத்திலே ஹாஜிகள் அலட்சியம் செய்தவர்களாக கவனமற்றவர்களாக அந்த இடங்களை விட்டு விடுகிறார்கள். ஆனால் எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கவில்லை என்று வந்திருக்கிறதோ அங்கே நின்று கொண்டு துவா செய்து கொண்டிருப்பார்கள். உதாரணத்திற்கு மக்காமி இப்ராஹிமிலே 2 ரக்காத்து தொழுதவுடன் துவா கிடையாது, உடனடியாக ஜம்ஜம் தண்ணீர் குடிக்க செல்ல வேண்டும், ஜம்ஜம் தண்ணீர் குடிக்கும் போது துவா கேட்க வேண்டும், அங்கே செய்ய மாட்டார்கள். பிறகு சஃபா மலை வரும்போது இந்த திக்ருகளை கூறி நீண்ட நீண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டார்கள், அங்கே செய்ய மாட்டார்கள். ஆனால் எங்கே செய்து கொண்டிருப்பார்கள், மக்காம் இப்ராஹிமில் 2 ரக்காத்து தொழுதவருக்கு பிறகு அடுத்தவர்களுக்கு இடையூறு தரும் விதமாக அங்கே உட்கார்ந்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் துவா செய்து கொண்டிருப்பார்கள். ஆகவே சுன்னத்தான முறையில் ஹஜ் அமைய வேண்டும், அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஹாஜிமார்கள் இது போன்ற குறைகள் கவனமற்ற செயல்களில் இருந்து தாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். சரி, அதற்கு பிறகு அங்கிருந்து நீங்கள் மர்வா மலையை நோக்கி செல்ல வேண்டும். பாத்தீங்களா, சஃபாலிருந்து மர்வா ஏறக்குறைய 450 மீட்டர் இடைவெளி இருக்கிறது. அப்படி நீங்கள் செல்லும் போது அந்த 25வது 27வது பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு பச்சை விளக்கு இருக்கும், பச்சை விளக்கு அடையாளமிடப்பட்ட விளக்கு இருக்கும், அடுத்து ஒரு பச்சை விளக்கு இருக்கும், ஏறக்குறைய 2க்கும் இடையிலே ஒரு 25-30 மீட்டர் இடைவெளி இருக்கும். இந்த விளக்கு வந்தவுடன் ஆண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், பெண்கள் அல்ல, ஆண்கள் மட்டும் எவ்வளவு வேகமாக விரைந்து ஓட முடியுமோ அவ்வளவு விரைவாக தனது முழு சக்தியை செலவு செய்து விரைந்து ஓட வேண்டும். அடுத்த விளக்கு வந்தவுடன் அப்படியே நின்றுவிட வேண்டும். பிறகு இப்படியாக மர்வா போய் அவர் சேருவார். சஃபா மலையிலே ஆரம்பித்தார். எங்கே போய் நிற்பார்? அடுத்து மர்வா மலையிலே நிற்பார். இப்படி சஃபாவிலிருந்து மர்வா சென்றால் சைடைய முதலாவது சுற்று முடிந்து விட்டது. எப்படி தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்ட ஒரு சுற்றோ அதுபோன்று ஏழு சுற்றுகளை கொண்டது ஒரு சை. அப்ப சஃபாவிலிருந்து மர்வா வருவது ஒரு சுற்று என்று சொல்லப்படும். மர்வா மலை சென்றடைந்தவுடன் அங்கும் காபாவை முன்னோக்கி நின்றவராக முன் கூறப்பட்ட அதே திக்ரை சொல்ல வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்சாப வஹ்தஹு என்ற திக்ரை ஒரு முறை கூறி துஆ கேட்க வேண்டும். பிறகு மறுமுறை கூறி துஆ கேட்க வேண்டும். பிறகு மறுமுறை கூறி துஆ கேட்க வேண்டும். இப்படி மூன்று முறை கூறி மூன்று முறைகளும் துஆ கேட்டுவிட்டு அங்கிருந்து செல்ல வேண்டும். புரிகிறதா? சரி. திரும்ப மர்வாவிலிருந்து சஃபா வரும்போது அந்த பச்சை விளக்கு ஆரம்பிக்கின்ற இடத்திலே ஆண்கள் மீண்டும் விரைவாக ஓட ஆரம்பித்து அடுத்த பச்சை விளக்கிலே அந்த ஓட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி இவர்கள் சஃபா வந்து சேரும் பொழுது இவர்களுடைய இரண்டாவது சுற்று முடிவடைந்திருக்கும். அதனால்தான் உங்களுக்கு அந்த 25வது படத்திலே போடப்பட்டிருக்கும். சஃபா மலையினுடைய அந்த படத்திலே பார்த்தால் 2, 4, 6 என்றும் மர்வா மலையிலே பார்த்தால் 1, 3, 5, 7 என்றும் போடப்பட்டிருக்கும். பிறகு சஃபா மலை வந்தவுடன் முந்தி செய்தது போன்று இந்த திக்ரை சொல்ல வேண்டும், துஆ கேட்க வேண்டும், திக்ரை சொல்ல வேண்டும், துஆ கேட்க வேண்டும், திக்ரை சொல்ல வேண்டும், துஆ கேட்க வேண்டும். மூன்று முறை திக்ரை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை இடையிலும் என்ன செய்ய வேண்டும்? துஆ கேட்க வேண்டும். துஆ கபூலாக கூடிய முக்கியமான இடங்களிலே ஒன்று தவாஃபிலே நீங்கள் சஹி செய்யும் போது, உம்ராவில் நீங்கள் சஹி செய்யும் போது சஃபா மலையினுடைய இந்த இரண்டு இடங்களை நாம் தவற விட்டு விடக்கூடாது. பிறகு சஃபாவில் இருந்து உம்ரா நோக்கி செல்ல வேண்டும். இரண்டு பச்சை விளக்குகளுக்கு இடையிலே ஓட வேண்டும். நாம் மர்வா நோக்கி செல்லும் பொழுது மர்வாவை சென்றவுடன் அங்கே நம்முடைய எத்தனாவது சுற்று முடிவடைந்திருக்கும்? மூன்றாவது சுற்று முடிவடைந்திருக்கும். பிறகு முன்பு செய்ததை போன்ற மூன்று முறை திக்ர்களை சொல்லி ஒவ்வொரு முறைக்கு பிறகும் துஆ கேட்க வேண்டும். பிறகு நாம் சஃபா நோக்கி வர வேண்டும். எங்கிருந்து வருவோம் சஃபாவிற்கு? மர்வாவில் இருந்து வருவோம். இப்போது சஃபாவில் என்ன எத்தனாவது சுற்று முடிந்திருக்கும்? 4வது சுற்று. பிறகு நாம் மர்வா நோக்கி செல்வோம். எத்தனாவது சுற்று? 5வது சுற்று. பிறகு நாம் எங்கு வருவோம்? சஃபா நோக்கி வருவோம். 6வது சுற்று. பிறகு மர்வா நோக்கி செல்வோம். 7வது சுற்று நிறைவாகிவிடும். 7வது சுற்று முடிந்தவுடன் அத்தோடு அந்த சை முடிவடைகிறது. அதற்கு பிறகு ஆண்கள் தலைமுடியை சிரைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவான உம்ராவாக இருந்தால் இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவாக இருந்து ஹஜ் மாதம் ஹஜ்ஜுடைய காலம் நெருக்கமாக இருக்குமேயானால் தலைமுடியை குறைத்துக் கொள்ள வேண்டும். தலைமுடியை குறைத்தல் என்பது தலையின் எல்லா பகுதிகளிலிருந்து முடிகளை சமமாக குறைக்க வேண்டும். இங்கே ஹாஜிகளில் பலர் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள். அது மார்க்கத்தை கேலி செய்கிற குற்றம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதாவது தலைமுடியின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு சில முடிகளை மட்டும் எடுத்து கத்தரிக்கோல்களால் கத்தரித்துக் கொண்டு நான் தலைமுடியை குறைத்துக் கொண்டேன், இஹ்ராமை முடித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பாவம் அல்லது தவறு அல்லது முரண்பாடு அல்லது மார்க்கத்தை கேலி செய்கிற முறை என்பதை ஹாஜிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தலையை சிரைப்பதென்றாலும் தலையை முழுமையாக எல்லா முடிகளையும் சிரைப்பது அல்லது குறைத்தல் என்றாலும் தலையின் எல்லா பகுதிகளிலிருந்தும் முடியை குறைக்க வேண்டும். ஒரு கத்திரிக்கோலை வைத்துக் கொண்டு ஒரு சில இடத்திலிருந்து சில முடிகளை வெட்டி விடுவதால் அது குறைத்தலாக ஆகாது. பெண்களை பொறுத்தவரை இப்போதும் சரி ஹஜ்ஜுடைய காலத்திலும் சரி அவர்கள் இஹ்ராமை முடிக்கும் போது தங்களுடைய தடையிலிருந்து வெறும் ஒரு விரலுடைய நுனி அளவு
வெறும் ஒரு விரலுடைய நுனி அளவு மட்டும் அவர்கள் தங்களது தலைமுடிகளை வெட்டி கொள்ள வேண்டும். இங்கும் ஒரு பெரிய முரண்பாடு என்னவென்றால், பல பெண்கள் அந்த இடத்தினுடைய புனிதத்தையும் கவனிக்காமல், ஹிஜாபுடைய சட்டங்களையும் கவனிக்காமல், அந்த இடத்திலேயே தங்களுடைய தலைமுக்காட்டை அவிழ்த்துவிட்டு அவர்கள் தங்களுடைய முடிகளை கத்தரிக்கிறார்கள். இது ஒரு பெரிய குற்றம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். தங்களது அறைகளுக்கு சென்று அந்த இடங்களில் தான் இவர்கள் தங்களது முடிகளை குறைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, சிலர் நினைப்பது போன்று மருவாமலையிலேயே முடியை வெட்டணும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அது தவறான போக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருவாமலையிலே வைத்துக் கொண்டு தங்களது தலைமுடியை குறைக்கவும் இல்லை, சிறைக்கவும் இல்லை. அதற்கென்று தலைமுடியை சிறைப்பதற்கென்று எங்கு இடம் இருக்கிறதோ அங்குதான் சென்று செய்ய வேண்டும். அப்ப பெண்கள் ஹிஜாபை பேணியவர்களாக தங்களுடைய அறைகளுக்கு சென்றதற்கு பிறகு அவர்கள் தங்களது தலைமுடிகளை விரலின் ஒரு நுனி அளவு மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் உம்ராவுடைய நான்காவது அம்சத்தையும் சொல்லிவிட்டோம். சரியா, உம்ராவில் எத்தனை அம்சம் இடைபெறுகிறது? நாலு. சரியா, கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. நான்கு அம்சங்கள். முதலாவது என்ன சொல்லுங்க? முதலாவது இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது ஸைய், நான்காவது ஹல் அல்லது தப்சீர், சிறைத்தல் அல்லது குறைத்தல். இத்தோடு உம்ரா முடிவடைந்து விட்டது. கவனிக்க, என்ன கவனிக்க? ஹஜ் கிரான் அல்லது ஹஜ் இஃப்ராத் யாராவது செய்ய வந்திருந்தால் அவர்கள் தலைமுடியை சிறைக்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. சரியா? ஆனா ஹஜ் கிரான் ஹஜ் இஃப்ராத் செய்பவர்கள் அவர்கள் முடிக்க கூடாது, அதே இஹ்ராமில் இருப்பார்கள். எனவே அவங்க தலைமுடியை சிறைக்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. புரிகிறதா? இதே உம்ராவுடைய ஒழுக்கம் தான் ஏனைய மாதங்களில் உம்ரா செய்வதற்கு யாரும் சென்றாலும், இதே உம்ராவுடைய ஒழுக்கம் தான் ஏனைய மாதங்களில் வெறும் உம்ராவிற்காக யாரும் சென்றாலும். இந்த விஷயம் புரியுதுங்களா? அப்ப இத்தோடு உம்ரா முடிவடைந்து விட்டது. இங்கே ஒரு சில விஷயங்களை நாம் புத்தகத்திலிருந்து நேரடியாக பார்ப்போம். இப்ப இஹ்ராம் என்ற ஒரு நிலையை நாம் உங்களுக்கு கூறினோம், ஞாபகம் இருக்கிறதா? இஹ்ராம் என்ற ஒரு நிலை உம்ராவுடைய முதல் நிலை. இஹ்ராம் என்ற அந்த கட்டுப்பாடை நாம் அடையும் போது சில விஷயங்களை அல்லாஹ் தடை செய்து விடுகின்றான். அந்த விஷயங்களை உங்களுக்கு விவரிப்பதற்காக 29வது பக்கத்திலே படங்களோடு உங்களுக்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதை சுருக்கமாக புரிந்து கொள்வதாக இருந்தால், நம்முடைய உடலை அப்படியே நீங்கள் கவனியுங்கள். இது என்ன? தலை. தலைமுடியை வெட்டக்கூடாது, தலைமுடிகளை பிடுங்கக்கூடாது. சரியா? அடுத்து நம்முடைய விரலில் உள்ளது என்ன? நகங்கள். நகங்களை வெட்டக்கூடாது. சரியா? அதுபோன்று நம்முடைய தலைகளை துணிகளை கொண்டோ தொப்பிகளை கொண்டோ மறைக்க கூடாது. கையுறைகள் காலுறைகளை அணியக்கூடாது. தைக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. பெண்கள் முகத்திரை அணியக்கூடாது. அங்கே ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறோம், நீங்கள் அதில் பார்க்கலாம். அதாவது அந்நிய ஆண்கள் வருவார்கள் என்ற பயம் இருக்குமேயானால், அந்நிய ஆண்கள் வருவார்கள் என்ற பயம் அல்லது எண்ணம் இருக்குமேயானால் அவர்கள் தங்களது தலையில் அணிந்திருக்கின்ற அந்த துணியை கொண்டு தங்களது முகத்தை அவர்கள் மறைத்துக் கொள்ளலாம். அதுபோன்று நறுமணம் பூசுவது, இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. அந்த நறுமணம் பூசுவது என்றால் அதிலே அனைத்தும் அடங்கும். அதாவது நறுமணம் உள்ள சோப்புகள் பயன்படுத்துவது, நறுமணம் உள்ள டூத் பேஸ்ட் பயன்படுத்துவது, இது போன்றவற்றை எல்லாம் ஹாஜிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வெறும் பிரஷ் அவர்கள் யூஸ் பண்ணலாம், மிஸ்வாக் யூஸ் பண்ணலாம். பொதுவாக இன்று வருகின்ற டூத் பேஸ்டுகளில் பெரும்பாலானவை நறுமணத்தோடு இருப்பதால் அவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதுபோன்று ஹரம் எல்லையில் உள்ள மரம் செடி கொடிகளை பிடுங்குவது, வெட்டுவது, இது இஹ்ராமில் இருந்தாலும் சரி, இஹ்ராமுக்கு வெளியில் இருந்தாலும் சரி. அதுபோன்று ஹரமுடைய எல்லைகளில் கீழே கிடக்கின்ற எந்த பொருள்களையும் எப்போதும் எடுக்கக்கூடாது. வேட்டை பிராணிகளை வேட்டையாடக்கூடாது, அதை வேட்டையாடுவதற்கு தூண்டுவதும் கூடாது. திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது, தனக்கும் செய்து கொள்ளக்கூடாது, பிறருக்கும் செய்து வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் அந்த திருமணமும் நிறைவேறாது. அடுத்து மனைவியோடு சென்றிருப்பவர்கள் தனது மனைவியிடத்திலே இச்சையை தூண்டக்கூடிய எந்த வார்த்தைகளையும் பேசுவதும் கூடாது, இச்சையை தூண்டக்கூடிய எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, தங்களுடைய குடும்ப உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் இஹ்ராமுடைய நிலையில் தவிர்க்கப்பட வேண்டிய தடுக்கப்பட்ட செயல்கள். நீங்கள் இந்த உம்ராவுடைய அந்த செயல்களை எல்லாம் முடித்து முடியை சிறைத்தோ அல்லது குறைத்தோ இஹ்ராமுடைய அந்த அமல்களை முடித்துவிட்டால் இந்த தடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும். விஷயம் புரிகிறதா? இந்த விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். சரி, இதில் முதலாவது 7 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதல் பக்கத்திலே பார்த்தால் 29வது பக்கத்திலே நறுமணம் பூசுவது வரை 7 விஷயங்கள். இந்த 7 விஷயங்களில் ஏதாவது ஒன்றை அறிந்த நிலையில், தெரிந்த நிலையில், அதாவது இவை தடுக்கப்பட்டவை என்று தெரிந்து அறிந்து செய்துவிட்டால் அதற்கு குற்றப்பரிகாரம் உண்டு. தெரியவில்லை, இவையெல்லாம் தடுக்கப்பட்டது என்று தெரியவில்லை, செய்துவிட்டோம், பிறகு ஒருவர் சொல்கிறார் இது தடுக்கப்பட்டது என்று, அப்போது விலகிக் கொண்டால் போதுமானது, அதற்காக குற்றப்பரிகாரம் இல்லை. அதுபோன்று மறந்த நிலையிலே செய்துவிட்டாலும் அதற்காக குற்றப்பரிகாரம் எதுவும் இல்லை. அந்த குற்றப்பரிகாரம் என்ன, அதுவும் உங்களுக்கு அங்கே விளக்கம் தரப்பட்டுள்ளது. அடுத்து இந்த இஹ்ராமை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில ஒழுக்கங்களை கையாள வேண்டும். அந்த ஒழுக்கங்கள் என்ன? 17வது பக்கத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நகங்களை வெட்டிக் கொள்வது, உடலில் உள்ள அந்த எந்தெந்த முடிகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த முடிகளை களைந்து கொள்வது, மீசைகளை கத்தரிப்பது, முடிந்தால் குளித்துக் கொள்வது, ஆண்கள் உடலில் நறுமணம் பூசிக்கொள்வது, பெண்கள் வெளியில் வாடை வீசாத நறுமணத்தை பூசுவது, ஆண்கள் தைக்கப்பட்ட ஆடைகளை முற்றிலும் களைந்து தைக்கப்படாத 2 வெண்மை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது, அதுபோன்ற இஹ்ராமுக்காக தனித்து எந்த தொழுகையும் கிடையாது. தொழுகையுடைய நேரம் வந்தது, அந்த மீகாத்திலே நாம் இருக்கிறோம், தொழுது விட்டு நாம் தல்பியாவை ஆரம்பிக்கலாமே தவிர மற்றபடி இஹ்ராமுக்காக எந்த விதமான தொழுகையும் கிடையாது. சஃபருக்காக, ஹாஜத்துக்காக நீங்கள் தொழ நினைத்தால் அது தொழலாம், ஆனால் இஹ்ராமுக்காக வேண்டி 2 ரக்அத் தொழுகணும் என்று சிலர் விளங்கி இருப்பார்கள், அது நபி வழி அல்ல என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து சிலர் இஹ்ராமிலே தடுக்கப்பட்ட அந்த விஷயங்களோடு வேறு சில விஷயங்களையும் அவர்கள் சேர்த்து விளங்கி வைத்திருக்கிறார்கள், அவையும் தடுக்கப்பட்டவை என்று. உதாரணத்திற்கு என்ன, நீங்கள் பாருங்கள், 31வது பக்கத்திலே உங்களுக்கு அதற்குரிய விளக்கம் இருக்கிறது. கை கடிகாரம் போடலாமா போடக்கூடாதா இஹ்ராமுக்கு பிறகு, அப்படி சில கேள்வி வரலாம். எதெல்லாம் நீங்கள் இஹ்ராமிற்கு பிறகு செய்யலாம் என்பது அந்த 31வது பக்கத்திலும் 32வது பக்கத்திலும் உங்களுக்கு படத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. கடிகாரம் அணியலாம், குரான் கேசட்டு அல்லது குரானை MP3 கேட்பதாக இருந்தால் இயர்போன் பயன்படுத்தலாம், மோதிரம் அணியலாம், அதுபோன்று செருப்புகளை அணியும் போது ஷூ போடக்கூடாது, அதாவது பின்னங்காலை குதிங்காலை மறைக்கும்படியான காலணி அணியக்கூடாது. புரியுதுங்களா? அந்த காலுரை அணிவதுங்கிற சட்டத்தில் இது வரும், பிதிங்கால் அதாவது குதிங்காலுகளை மறைக்கும்படியான காலணி அணியக்கூடாது. ஏனென்றால் சில பேர் என்ன விளங்கி இருக்கிறார்கள் என்றால், இஹ்ராம் என்றாலே அந்த 2 பட்டி உள்ள செருப்பை தான் அணிய வேண்டும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். 2 வார் உள்ள செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் செருப்பு, அதுதான் போடணும்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் தோல் செருப்பை பயன்படுத்தலாம், உங்களுடைய பாதத்திற்கு இதமான எந்த காலணிகளை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனால் குறிப்பு என்ன, அது ஒரு ஷூவை போன்று, ஷூ எப்படி இருக்கும், குதிங்காலுகளை மறைத்த போன்று இருக்குமா இல்லையா, அந்த மாதிரியான காலணியாக இருக்கக்கூடாது, ஷூவாக இருக்கக்கூடாது, குதிங்கால்களை மறைத்த காலணியாக இருக்கக்கூடாது, மற்றபடி முன்கால்களை மறைத்த காலணிகளாக இருந்தால் அது தவறு கிடையாது. அதுபோன்று கண் கண்ணாடி அணியலாம், கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம், அல்லது வந்து நமக்கு படிக்கிறதுக்கு கண் கண்ணாடி தேவைப்பட்டால் அது போட்டுக் கொள்ளலாம், பெல்ட் அணியலாம், நம்முடைய பாஸ்போர்ட்டுகளை, நம்முடைய பணங்களை பாதுகாப்பதற்காக கைப்பைகளை அணிந்து கொள்ளலாம், குடைகளை பயன்படுத்தலாம், நிழல்களிலே ஓய்வு எடுக்கலாம், நம்முடைய உடைமைகளை தலையில் சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் தலையில் சுமந்து செல்லலாம், அது வந்து தலையை மறைத்ததாக ஆகாது. அதுபோன்று காயங்களுக்கு மருந்திடும் போது கால் கை அதாவது கை கால் பட்டிகளை அணிந்து கொள்ளலாம், இஹ்ராமுடைய ஆடைகளை தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம், அதுபோன்று குளித்து சுத்தமாகிக் கொள்ளலாம். இவையெல்லாம் இஹ்ராமுக்கு பிறகும் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் என்பதை ஹாஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தோடு நம்முடைய இஹ்ராமுடைய பாடம் முடிந்தது. புரியுதுங்களா? சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு 14வது பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு சுருக்க விளக்கமாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். உம்ரா என்றால் என்ன, இந்த நான்கு படங்களை மனசில் வைத்துக் கொண்டால் போதும். இஹ்ராம், தவாப், சஹி, சிறைத்தல் அல்லது குறைத்தல். அடுத்து இப்போது நாம் ஹஜ் என்ற அந்த அமலுக்குள் செல்ல இருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். அதாவது எந்த ஹஜ் பயணிகள் துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்ததற்கு பிறகு அவர்கள் துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்ததற்கு பிறகு அவர்கள் ஹஜ் தமத்து செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் இஹ்ராமுக்கு முன்னால் இந்த நகை வெட்டுறது முடி வெட்டுறது இது செய்யக்கூடாது. துல்ஹஜ் மாசத்துக்கு முன்னாடியே அவங்க செஞ்சு ஃப்ரீயா இருக்கணும். துல்ஹஜ் மாசத்துக்கு முன்னாடியே உதாரணத்துக்கு துல்காதா மாசத்துல போறீங்க, அப்ப நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கலாம். துல்ஹஜ் மாசம் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி நீங்க இப்ராவுக்கு இஹ்ராம் கட்டுகிறீர்கள் என்றால் நீங்க இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. ஏனென்றால் உதுஹியா நம்ம கொடுப்போம், அதனால இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து இருக்க வேண்டும். இந்த விஷயம் புரியுதுங்களா? சரி, ஏன் இந்த விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறோம் என்றால் ஹஜ்ஜுடைய அமல் என்பது, இப்ப கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க, இதோட நம்முடைய கடைசி அமர்வு முடிய போகிறது. ரொம்ப சுருக்கமா தான் இன்ஷாலா இருக்கும். அதனால நல்ல நீங்க வந்து மனப்பாடமா தெளிவா மனசுல இருத்திக் கொள்ள வேண்டும். இப்போது ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பமாக போகிறது. ஹஜ்ஜுடைய அமல் துல்ஹஜ் மாதத்தின் நல்லா உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே வரணும், உங்களுடைய வாயில இதை சொல்லிக்கிட்டே வரணும். துல்ஹஜ் மாதத்தினுடைய பிற எட்டு அன்று ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பமாகிறது. எப்ப ஆரம்பமாகுது? பிற எட்டுக்கு ஆரம்பமாகிறது. இந்த நாளுக்கு ஹதீஸிலே மார்க்கத்திலே ஒரு பெயர் இருக்கிறது, யௌமு தர்வியா. சொல்லுங்க, யௌமு தர்வியா என்றால் என்ன? தண்ணி பயணத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொள்றதுன்னு பேர். மக்கள் மீனாவுக்கு போனோம்ல இந்த காலத்துல மாஷாஅல்லாஹ் எல்லா வசதியும் இருக்குது. அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? அடுத்த அஞ்சு நாள் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது. அதனால தேவையான தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதனால இந்த நாளுக்கு பேரு தண்ணி உடைய நாள், தண்ணி எடுத்துட்டு போற நாளுன்னு பேர் வைக்கப்பட்டது. அது எத்தனாவது பிறையது? சரி, இப்ப கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டு திரும்ப வாங்க. நாம் எல்லாம் எந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் செல்ல இருக்கிறோம்? எந்த ஹஜ்ஜுக்காக? ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு அதாவது உம்ராவை முடித்து விட்டோம். சரியா, அதற்கு பிறகு நார்மல் ட்ரெஸ்ல நம்ம எப்போதும் நமக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு காபாக்கு வர்றது, தவாப் செய்யறது, போறது, மற்றபடி எப்போதுனாலும் நீங்க வந்து தவாப் செய்யலாம், தொழுகலாம், போலாம், நீங்க இருப்பீர்கள். அதாவது இஹ்ராம்ல நீங்க இல்ல. இப்ப அதனால ஹஜ்ஜு தமத்து செய்பவர்கள் பிற எட்டு அன்று மீண்டும் புதிதாக இஹ்ராமை பேண வேண்டும். அப்ப ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இஹ்ராமுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோமோ அவற்றை செய்ய வேண்டும். ஆனா இந்த தரமுடிய வெற்றது அல்லது நகை வெற்றது மற்ற தேவையற்ற முடிகளை களைவதை தவிர மற்ற எல்லாவற்றையும் இவர்கள் செய்து கொள்வார்கள். சரியா, உடல்ல நறுமணம் பூசிக்கலாம், ஆனா இஹ்ராமுடைய உடல நறுமணம் இருக்கக்கூடாது. பெண்கள் எப்போதுமே அவங்களுடைய நறுமணம் வெளியில் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பேணி அவர்கள் இஹ்ராமை அணிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய அறைகளிலிருந்து வெளியேறி வாகனத்தில் உட்கார்ந்து வாகனம் கிளம்பும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், சரியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியா கூறிவிட்டால் அவர்கள் ஹஜ்ஜுக்குள் வந்து விட்டார்கள். சரியா? ஆனா ஹஜ் கிரான், ஹஜ் இஃப்ராதுல இருப்பவர்கள் ஹஜ் கிரான் என்றால் என்ன? அவர் இஹ்ராம முடிச்சாரா? முடிக்கல. ஹஜ் இஃப்ராத் செஞ்சவர் இஹ்ராம முடிச்சாரா? முடிக்கல. அதனால அவங்க திரும்ப இஹ்ராம கட்ட வேண்டியதில்லை. தல்பியா கூறி மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். ஒரு புதிய விஷயத்தை சேர்த்துக் கொண்டவங்க ஹஜ்ஜு உடைய அமல்களில் பிற எட்டு அன்று முதலாவதாக செய்கிற செயல் என்ன? இஹ்ராம். இஹ்ராம் அணிந்து அவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? மினாவிற்கு செல்ல வேண்டும். சரியா, மக்காவிலிருந்து ஏறக்குறைய ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மினாவிற்கு செல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த மினா என்பது என்ன? இதுவும் ஒரு அந்த மக்காவுடைய புனிதமான இடங்களிலே உள்ளது. மினா, முஸ்தலிபா, அரபாத் அந்த புனித எல்லைக்குள் வராது. இந்த மினாவிற்குள் எப்போது போய் சேர வேண்டும்? லுஹர் தொழுகைக்குள் போய் சேர்ந்து விட வேண்டும். சரியா? காலையில் பயணத்தை ஆரம்பித்து லுஹருக்குள் மினாவிற்கு போய் சேர வேண்டும். சென்று லுஹர், அசர், மக்ரிப், இஷா, அடுத்த நாள் சுப, அடுத்த நாள் பிறை. எத்தனாவது பிறை சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்பதாவது பிறை, சரியா? ஆமா. இப்ப இந்த ஒன்பதாவது பிறை காலை வரை மினாவில் தங்கி இருக்க வேண்டும். அப்படி தங்கும் போது ஒவ்வொரு தொழுகைகளையும் அவற்றிற்குரிய நேரத்தில் கஸர் செய்து சுருக்கி தொழ வேண்டும். லுஹரை சுன்னத்துகள் தொழ விரும்பினால் தஹியத்துல் வுது தொழுகலாம், ஸலாத்துல் ஹாஜத் தொழுகலாம், கியாமுல் லைல் தொழுகலாம், வேற நஃபிலான தொழுகைகள் எது வேண்டுமானாலும் தொழுகலாம். ஆனால் ஃபர்லான தொழுகைகளுக்கு உள்ள முன்பின் சுன்னத்து தொழுகைகள் இல்லை. கவனத்தில் கொள்வீர்களா? சரி, தொழுகைகளை எப்படி தொழ வேண்டும்? சுருக்கி அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும், ஜம்உ செய்ய கூடாது. இப்படி சுபுஹு வரை அங்கே மினாவிலே நாம் தங்கி இருக்க வேண்டும். தங்கி இருக்கும் போது என்ன செய்யறது? இந்த அஞ்சு நேர தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்? கத்தி கதறி தல்பியாவும் தக்பீரும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கத்தி கதறி தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். திக்ருகள், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வீணான எந்த விதமான பேச்சுகளிலும் ஈடுபடக்கூடாது. எங்கேயாவது நல்ல மார்க்க உரை நடக்கிறது என்று கேட்டால் அந்த சபைகளிலே கலந்து கொள்ளலாம். அவற்றை தவிர வேறு எந்த விதமான அனாவசியமான பேச்சுகளிலோ காரியங்களிலோ ஈடுபட்டு அந்த புனித நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. அதற்கு பிறகு பிறை ஒன்பது அன்று, எத்தனாவது பிறை ஆகிவிட்டது இப்போது? பிறை ஒன்பது அன்று இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாம் செல்ல வேண்டிய இடம் அரஃபாத். எங்கே செல்வோம்? அரஃபாத் நோக்கி புறப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ் அரஃபா. ஹஜ் என்பது அரஃபா தான். அங்கு இல்லாமல் யாருடைய ஹஜ்ஜும்? ஒரு செகண்டுக்காவது அங்கு போய் சேர்ந்தாதான் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் அந்த ஹஜ் நிறைவேறாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் கேவலமாக பார்க்கப்பட்ட நாள்களிலே அரஃபாவுடைய நாளை கொண்டு வேறு நாள் கிடையாது. அல்லாஹ் முதல் வானத்திலே வந்து சொல்கிறான், தனது மலக்குகளை பாருங்கள், எனது அடியார்களே, புழுதி படர்ந்தவர்களாக, இப்படி புழுதி படர்ந்த மேனியோடு ஆடையோடு இந்த தலைமுடியோடு எதற்காக இடத்திலே வந்து கதறிக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் அதற்கு சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் வானவர்களை பார்த்து சொல்கிறார். ஒரு சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள். அங்கே நாம் குறைந்தது லுஹர் தொழுகைக்கு முன்னால் சென்று சேர்ந்து விட வேண்டும். அங்கே என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே சிறப்பு என்ன? அந்த மஸ்ஜித் நமீரா என்ற பள்ளிவாசலுக்கு அருகிலே தங்குவது செல்வது சிறப்பு. முடியாத பட்சத்திலே அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்களிலே சென்று தங்கிக் கொண்டு லுஹருடைய தொழுகையையும், கவனித்து கேளுங்கள், லுஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையையும் சேர்த்து ஒரு அதான் இரண்டு இக்காமத்திலே சுருக்கி தொழ வேண்டும். அதான் சொல்லப்பட வேண்டும். பிறகு இக்காமத்து சொல்லப்பட்டு முகர் தொழ வேண்டும். பிறகு இக்காமத்து சொல்லப்பட்டு அசருடைய தொழுகை தொழ வேண்டும். இரண்டு இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும். முன்னாலும் பின்னாலும் எந்த விதமான சுன்னத்துகள் இல்லை. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் தேவை என்றால் ஓய்வு எடுத்து விட்டு பிறகு சூரியன் சாய சாய துவாக்களிலே திக்ருகளிலே ஈடுபட்டு விட வேண்டும். அரஃபாவுடைய தினத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த திக்ரை சொல்வது துவா கேட்பது, இந்த திக்ரை சொல்வது துவா கேட்பது என்று சூரியன் மறையும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள். புரிகிறதா சகோதரர்களே? அடுத்து இந்த பிறை ஒன்பதுடைய சூரியன் மறைந்து விட்டது இன்ஷா அல்லாஹ். பிறகு நாம் புறப்பட வேண்டும். மகரிப் நேரம் வந்துருச்சு, மகரிபை தொழுதுட்டு தான் போகணும்னு உட்கார்ந்துருக்க கூடாது, தவறு. நபியின் வழிக்கு மாற்றமானது. சூரியன் மறைந்தவுடன் அங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். எது நோக்கி? முஸ்தலிஃபா நோக்கி. பயணம் எப்படி இருக்க வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும், அடக்கமாக இருக்க வேண்டும், தள்ளுமுள் இருக்கக்கூடாது, வீணான பேச்சுகள் இருக்கக்கூடாது. தல்பியா தக்பீரோடு முஸ்தலிஃபாவை அடைய வேண்டும். முஸ்தலிஃபாவுடைய எல்லைக்குள் சென்று இரவு அங்கே தங்க வேண்டும். அப்படி தங்கும் போது மக்ரிப் இஷா தொழுகையை இஷாவுடைய நேரத்திலே ஜம்உ செய்து சுருக்கி தொழ வேண்டும். மக்ரிப் இஷா எங்கே தொழுவோம்னா முஸ்தலிஃபாவிலே தொழுவோம். எப்படி தொழுவோம்? சேர்த்து சுருக்கி தொழுவோம். மக்ரிப் 3 ரக்அத், இஷா 2 ரக்அத். பிறகு எந்த சுன்னத்தும் கிடையாது, வித்ர் மட்டும் தொழுது கொள்ள வேண்டும். பிறகு உடனே ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். முஸ்தலிஃபாவிலே இரவு வணக்கம் இல்லை. மினாவிலே இரவு வணக்கம் செய்யலாம், துஆக்கள் கேட்கலாம், ஆனால் முஸ்தலிஃபாவிலே இரவு இஷா தொழுகை முடித்தவுடன் உடனே ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். பிறகு சுபுஹுக்காக முன்கூட்டியே எழுந்து சுத்தம் செய்து ஒழு எடுத்து ஃபஜ்ருடைய நேரத்தை எதிர்பார்த்து ஃபஜ்ர் நேரம் வந்தவுடன் உடனே ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு சுன்னத்துகளை பேணி தொழுதுவிட்டு அல் மஷ்அருல் ஹராம் என்ற இடத்தை நோக்கி நகர வேண்டும். அங்கே இப்போது மஸ்ஜிதும் கட்டப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு மலை இருக்கிறது, அது குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான். அந்த இடத்திலே நின்று கிப்லாவை காபாவை முன்னோக்கியவர்களாக சூரியன் வெளிச்சம் ஏற்படுகிற வரை துவாவிலே பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்ப துவா செய்ய வேண்டிய நேரங்களிலே ஒரு நேரம் என்ன? முஸ்தலிஃபாவுடைய ராத்திரி, அடுத்து விடிஞ்சு பிறை 10, அப்ப காலையிலே அல் மஷ்அருல் ஹராமிலே சுபுஹு தொழுகைக்கு பிறகு அங்கே நின்று துவா கேட்பது துவாவுடைய நேரங்களிலே முக்கியமான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் நின்றவர்களாக துவா கேட்பார்கள். நிற்க முடியல, கால் வலிக்குது, வசதியா இருக்குது, யாருக்காவது முடியலன்னா அது வேற விஷயம், சும்மாவே சோம்பேறிப்பட்டு உட்கார்ந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டப்படுவதற்கும் சிரமப்படுவதற்காக வேண்டிதான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கமே. அன்னை ஆயிஷா கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் இடத்துல யார் ரசூலல்லாஹ், நான் போருக்கு செல்ல வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள். பார்த்தீர்களா நமது தாயுடைய ஆசையை ஜிஹாதிலே? என்ன கேட்டார்கள்? யார் ரசூலல்லாஹ், நான் போருக்கு போக வேண்டும், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு போர் வேண்டுமா? உனக்கு ஒரு போர் இருக்கிறது, அந்த போரிலே சண்டை இல்லை, அந்த போரிலே சண்டை இல்லை, அதுதான் ஹஜ் என்று சொன்னார்கள். ஆகவே ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு இபாதத், சிரமம் நிறைந்த ஒரு இபாதத். ஆகவே எவ்வளவு முடியுமோ வணக்க வழிபாடுகளை நிறைவோடு அதனுடைய அதாவது சுன்னத்துகள் முஸ்தஹபுகளை பேணி நாம் செய்ய வேண்டும். சரி, இந்த துஆவை முடித்ததற்கு பிறகு முஸ்தலிஃபாவிலிருந்து அடுத்து நாம் நகரக்கூடிய இடம் மினா. அடுத்து நாம் நகரக்கூடிய இடம் மினா. கவனத்திலே வையுங்கள், மீண்டும் ஒரு முறை பின்னால் சென்று வருவோம். பிற 8 அன்று யௌமு தர்வியா இஹ்ராமை அணிந்தோம், தல்பியா கூறினோம், மினாவிற்கு வந்தோம், 5 நேர தொழுகைகளை அவற்றுக்குரிய நேரத்திலே நிறைவேற்றினோம். பிறகு பிறை 9 அன்று அரபா நோக்கி புறப்பட்டோம், லொஹருடைய நேரத்திலே சென்றடைந்தோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே லொஹரையும் அசரையும் ஜமாத்தாக சுருக்கி தொழுதோம். பிறகு மகரிப் வரை துவா செய்து கொண்டிருந்தோம். சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிஃபா நோக்கி புறப்பட்டோம். அங்கே சென்று மகரிபையும் இஷாவையும் இஷாவுடைய நேரத்திலே ஜமாத்தாக தொழுதோம். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும், சில நேரங்களிலே கூட்ட நெருக்கடியால் இஷாவுடைய நேரத்திற்குள் நாம் முஸ்தலிஃபா சென்று சேர முடியாது என்ற பயம் ஏற்பட்டு விட்டால். இஷாவுடைய நேரம் என்றால் எது? இரவனுடைய நடு நிசி. உதாரணத்திற்கு 11:30, 11:30 அதுக்குள்ளார நாம் சுபு அதற்குள்ளார நாம் முஸ்தலிஃபா போய் சேர முடியாது என்று இருக்குமே ஆனால் நாம் வழியிலேயே மகரிபையும் இஷாவையும் தொழுதுவிட வேண்டும். பிறை 10 அன்று காலையில் சுபு தொழுகையை முடித்துவிட்டு அல் மஷாருல் ஹராமிலே துவாவிற்காக நிற்க வேண்டும். அந்த இடத்தை அடைய முடியாதவர்கள் எங்கு அவர்களுக்கு வசதி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து நின்று கொண்டு காபாவை முன்னோக்கியவர்களாக கிப்லாவுடைய திசையின் அடையாளங்கள் ஆங்காங்கே உங்களுக்கு அங்கே அடையாளம் இடப்பட்டிருக்கும். அந்த கிப்லாவின் திசையை முன்னோக்கியவர்களாக துவா கேட்க வேண்டும். சூரிய வெளிச்சம் ஏற்படும் வரை அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் மினா நோக்கி புறப்பட வேண்டும். இன்று 8வது பிறையாக ஆகிவிட்டது, 10வது பிறையாக ஆகிவிட்டது. இவர்கள் நேராக முஸ்தலிஃபாவிலிருந்து தல்பியா கூறியவர்களாகவே மினா நோக்கி புறப்பட வேண்டும். இப்போது இவர்கள் மினாவிலே சென்றடைய வேண்டிய இடம் ஜம்ரதுல் ஆகபா. சொல்லுங்கள், ஜம்ரதுல் ஆகபா, அதாவது பெரிய ஜம்ரா என்று சொல்லப்படும் மக்காவிற்கு அருகிலே இருக்கும், மக்காவிற்கு அருகில். அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அடுத்து மக்காவுக்கு போற ரோடு ஆரம்பமாகிவிடும். அந்த ஜம்ரத்துல் அகபாவிற்கு சென்று கல் எறிய வேண்டும். இந்த கல்லை எங்கிருந்து எடுப்பது? முஸ்தலிஃபாவிலிருந்து நீங்கள் புறப்படும் போது எடுக்கலாம், அல்லது மினாவிற்கு வர்ற இடத்திலே மினாவிலே எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். இங்கே ஒன்றை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நம்முடைய இந்த புத்தகத்திலே ஒவ்வொரு பாடங்களுக்கு பிறகும் பெரும்பாலும் ஹாஜிகள் செய்கிற தவறு என்று ஒரு பகுதி போல் செய்திருக்கிறோம். அதிலே ஒன்றை நீங்கள் பார்க்கலாம். சில ஹாஜிகள் முஸ்தலிஃபா சென்றவுடனே மகரிபு தொழுகையை பற்றி இஷா தொழுகையை பற்றி எல்லாம் கவனம் இருக்காது. நாளைக்கு ஷைத்தானுக்கு கல் அடிக்கணும், கல் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கிடுவாங்க. சில ஹாஜிகள் அந்த கல்லெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதை கழுகி சுத்தம் பண்ணி காய வச்சு அத்தர் பூசுறதுல ஈடுபட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் பல தவறுகள் செய்வதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். சரியா? கற்கள் எங்கிருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்தலிஃபாவிலே துவா முடிந்து காலையில நீங்கள் புறப்படும் போது வழியிலே எடுப்பது அல்லது மினாவிற்குள் எடுப்பதுதான் சுன்னாவாகும். எவ்வளவு பெரிய கல் எடுக்கிறது? அடிச்சா 10 மாங்கா உழுவுற மாதிரி. இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள். இப்னு அப்பாஸ் இடத்திலே தனக்கு கல்லை எடுத்து சொன்னார்கள், சிறிய பொடி கற்களை எடுத்துக் கொடுத்தார்கள், இந்த விரலின் நுனி அளவு கற்களை எடுத்துக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், இப்படித்தான், இந்த அளவுதான் இந்த கல் இருக்க வேண்டும். உங்களது மார்க்கத்திலே வரம்பு மீறினால் முன்னவர்கள் அழிந்தது போன்று நீங்களும் அழிந்து விடுவீர்கள். பெரிய பெரிய கல்லை தூக்குறது, செருப்பு தூக்குறது, மட்டையை தூக்குறது, கட்டையை தூக்குறது, இதெல்லாம் சுண்ணாவல்ல, மார்க்கத்திற்கு மாற்றமான ஒன்று. ஏன் கல் எறிகிறோம்? அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், அதையும் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறோம், சைத்தானுக்கு கல்லறிய போறோம். முதல்ல இந்த எண்ணத்தை உள்ளத்திலிருந்து கிள்ளி இங்கேயே தூக்கி போட்டு போயிடும். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடியே ஜமராத்துல போய் சைத்தானுக்கு கல்லறிய போறோம் அந்த வார்த்தையும் விட்டுடுங்க, அந்த எண்ணத்தையும் விட்டுடுங்க. ஜமராத்துல கல்லறிய போகிறோம். ஜமராத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எரிந்தது அது அங்கே வேறு, அதற்கு பின்னால் அது நமக்கு வணக்கமாகப்பட்டது அது வேறு. அவர்களுக்கு சைத்தான் அங்கே தோன்றினார். அல்லாஹ்வுடைய நினைவை நிலைநிறுத்தி சைத்தானை விரட்டும் விதமாக அவர்கள் இருந்தார்கள். இப்போது நாம் எறிவது அல்லாஹ்வுடைய நினைவை நிலைநிறுத்துவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், மினாவிலே தங்குவதாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவிலே தங்குவதாக இருக்கட்டும், அல்லது ஜம்ராத்திலே கல்லறிவதாக இருக்கட்டும், இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவை நிலைநிறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வணக்க வழிபாடுகளாகும். அப்ப கல்லறிவது என்பது என்ன? அது ஒரு இபாதத்து. சரி, எத்தனை கற்கள் எரிய வேண்டும்? 7 கல்லு தான் எரியணும். கிடைச்சிச்சு சான்ஸ் சொல்லி 10-14 கல், 25 கல் இஷ்டத்துக்கு எரிஞ்சா வணக்கமே வீணாகிவிடும். 4 ரக்காத்து தொழுகிற இடத்துல 5 ரக்காத்து தொழலாமா, 8 ரக்காத்து தொழலாமா? தொழ முடியாது. எண்ணிக்கைகளில் எந்த விதமான கூட்டல் குறைத்தல் இருக்கக்கூடாது. இப்ப 7 கற்களை நாம் எரிய வேண்டும், பொடி பொடி கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஜம்ரத்துல் அக்கபாவை வந்து காபாவை முன்னோக்கியவர்களாக நாம் முதல் கல்லை எரியும் போது தல்பியாவை நிறுத்திவிட வேண்டும். அதுவரைக்கும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முடிஞ்சுங்களா? புரியுதுங்களா? அப்ப முதல் கல்லை எரியும் போது அல்லாஹு அக்பர், இரண்டாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு தூரம் அந்த இடத்திற்கு செல்ல முடியுமோ கிட்டக்க போய் எரியணும். எனக்கு குறிப்பாத்து எரிஞ்சு ரொம்ப பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 10-50 மீட்டர் 30 மீட்டர் 100 மீட்டருக்கு தூரத்துலதான் எரியலாமா? எரியக்கூடாது. பக்கத்தில் சென்று அப்படி தூக்கி போடுறது, அவ்வளவுதான். அதுக்கு பேர் தான் எரியுது. இப்படி 7 கற்களை முதலில் நாம் எரிய வேண்டும். எந்த ஜம்ரால எரியணும்? ஜம்ரத்துல் அகபா சொல்லுங்க, அதாவது பெரிய ஜம்ரா, பெரிய ஜம்ரா, மக்காவிற்கு அருகில் உள்ள ஜம்ரா. இப்ப உதாரணத்து நீங்க பக்கம் 39 பாருங்க, அந்த 3 ஜம்ராத்துகள் தெரியுது பாருங்க. அதுல கடைசியில ஒரு ஜம்ரா தெரியுதா? அதுல லேசா விளக்குடைய வெளிச்சம் கூட இருக்கும் பாருங்க. அந்த ஜம்ராலதான் நம்ம போய் பிறை 10 என்று கல் எறிவோம். அந்த ஒரு ஜம்ராலதான் எரியணும். சில பேர் பார்ப்பாங்க, ஆஹா இந்த 2 ஜம்ரா இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்குது, இதுலயும் கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு போவோம். இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப செய்வதல்ல வணக்க வழிபாடு என்பது. சரி, இந்த கடைசி ஜம்ராவிலே, ஜம்ரத்துல் அகபாவிலே கல் எறிஞ்சதற்கு பிறகு அடுத்து நாம் செய்ய வேண்டிய வணக்கம் குர்பானி பிராணியை அறுத்தல். புரிகிறதா? என்ன செய்வோம் அடுத்து? குர்பானி பிராணியை அறுப்பது. அறுப்பதற்கு என்று நவீன ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுபோன்று அங்கே பொதுவான இடங்களும் இருக்கிறது அறுப்பதற்கு. அங்கே சென்று ஹாஜிகள் ஒட்டகத்திலே பங்கு சேர்த்தோ அல்லது ஆடு வாங்கியோ அவர்கள் சொந்தமாக அறுக்கலாம். ஆனால் இப்போது ஏறக்குறைய 40 லட்சம் ஹாஜிகள் வரக்கூடிய இடத்திலே, கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் இந்த விஷயத்தை, 40 லட்சம் ஹாஜிகள் வரக்கூடிய இடத்திலே ஒவ்வொரு ஹாஜும் தனது குர்பானி பிராணியை தானே அறுக்க வேண்டும் என்று நாடினால் அது ஒரு சிரமமான காரியமாக ஆகிவிடுகிறது என்பதால் அரசாங்கமே அதற்குண்டான அழகான ஏற்பாடு செய்திருக்கிறது. ஹஜ்ஜுடைய நியத்தை ஆரம்பித்த உடனேயே அல்லது அதற்கு முன்பே அந்த குர்பானிக்காக வேண்டி சவுதி அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நம்ப தகுந்த அந்த நிறுவனங்களிலே, அது ராஜீஹி பேங்காக இருக்கலாம் அல்லது போஸ்ட் ஆபீஸாக இருக்கலாம் அல்லது சவுதி அரசாங்கத்தினுடைய அதற்கென்று தனியாக ஒதுக்கப்பட்ட உதுஹியா டிபார்ட்மெண்ட், அவற்றிலே அவர்கள் அந்த டிபார்ட்மெண்டிலே உதுஹியா என்று சொல்லி பேமெண்ட் செய்து டோக்கன் வாங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், உதுஹியா. ஏனென்றால் அந்த டோக்கன் பல டோக்கன்கள் இருக்குது, ஃபிதியாவுக்குள்ள டோக்கன் இருக்குது, டம்முக்குள்ள டோக்கன் இருக்கிறது, அல்லது வேறு சாதாரண குர்பானிக்குள்ள டோக்கன்கள் இருக்கு. நாம் என்ன வாங்கணும், உதுஹியாக்குள்ள டோக்கன் வாங்கிக் கொள்ள வேண்டும். அது கலர் தனியா இருக்கும், உதுஹியா டோக்கன் வாங்கணும். ஏறக்குறைய 450 வெள்ளி இருக்கு, அதை கட்டி வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு அல்ஹம்துலில்லா. அவர்கள் அந்த பிறை 10, 11, 12, 13 நாட்களுக்குள்ள அதை சரியா முறையாக அறுத்து அதை பண்படுத்தி அதை எப்படி பேச்சுமோ முறையாக செஞ்சு தேவையுள்ள நாடுகளுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதனால அங்க நம்ம கட்டிட்டோம்னு சொன்னா இந்த குர்பானி கொடுக்கிற அந்த பொறுப்பு நம்ம விட்டு நீங்கி விடுகிறது. புரியுதா? அப்படி கட்டவில்லை என்று சொன்னா அடுத்த ஹாஜிகள் இரண்டாவது செய்ய வேண்டிய அமல் என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க போகணும். நீங்க கட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்க மேல பொறுப்பு முடிஞ்சு போச்சு, நீங்க கவலைப்பட தேவையில்லை. அப்படி கட்டவில்லை என்று சொன்னால் குர்பானி கொடுக்கிற இடத்தை நோக்கி போகணும். சரி, சில பேர் மக்கால இருக்கும் போது கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு தெரியாம வந்துட்டு இப்ப என்ன செய்யுது, நீங்க கவலைப்பட தேவையில்லை. மினாவுடைய தெருக்கள்ல ஒவ்வொரு தெருலையும் ஒவ்வொரு 50 அடிக்கு பக்கத்திலையும் டோக்கன் கவுண்டர்ஸ் இருக்கும், அங்க கூட நீங்க கட்டி வாங்கிக் கொள்ளலாம். சரி, இப்ப அந்த பிரச்சனை முடிந்ததற்கு பிறகு அடுத்து செய்ய வேண்டியது தலைமுடியை சிறைத்தல் அல்லது குறைத்தல். அடுத்து என்ன செய்யணும், பெண்கள் தங்களின் விரல் நுனி அளவு மட்டும். இப்ப ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜில தலைமுடியை முழுமையாக சிறைப்பது சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிப்பவர்களுக்காக 3 முறை துஆ கேட்டார்கள். அப்ப இடையில சில பேர் யார் ரசூலுல்லா கொஞ்சம் குறைக்கிறவங்களுக்கு சேர்த்து துவா கேளுங்களேன்னு சொன்னாங்க. 3 தடவை மொட்டை அடிப்பவர்களுக்கு துவா கேட்டதுக்கு பிறகுதான் 4வது தடவை யா அல்லாஹ் இந்த தலையை குறைச்சிக்கிறவங்களையும் சேர்த்து கவனிச்சுக்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியும் துவா செய்தார்கள். அப்ப சிறப்பு என்ன, மொட்டையடிப்பு. அப்ப இதுவரைக்கும் பிறை 10 எத்தனை அமல்களை நாம் சொல்லி இருக்கிறோம், கல்லறிந்தோம், குர்பானி கொடுத்தோம், மொட்டையடித்தோம் அல்லது சிறைத்தோம், 3 அமல்கள். அவ்வளவுதான் சிம்பிள். பிறை 10 இந்த 3 அமல் முதல்ல செஞ்சோம். இதை செஞ்சதுக்கு பிறகு ரூம்ல போய் குளிச்சுட்டு, ரூம்ல அங்கே மினால உள்ள ரூம்ல போய் குளிச்சுட்டு சுத்தம் செஞ்சு நல்ல டிரெஸ் போட்டுக்கிட்டு அத்தர் எல்லாம் பூசிக்கிட்டு எங்க நோக்கி போனா, அடுத்து மக்கா நோக்கி போய் காபாவை தவாஃபு செய்ய வேண்டும். இந்த தவாஃபுக்கு பெயரு தவாஃபுல் இஃபாதா அல்லது தவாஃபு ஜியாரா அல்லது தவாஃபுல் ஹஜ் என்று சொல்லப்படும். இந்த தவாஃபுல இல்திபா கிடையாது, ரமல் கிடையாது, குதிச்சு குதிச்சு ஓடுறது கிடையாது, எஹராம மாத்திக்கிறதுலாம் கிடையாது. நார்மல் ட்ரெஸ்ல வந்து விட்டோம்னா சரி, எப்படி தவாஃபு செய்யணும், எப்போது எப்படி செய்யணுமோ அப்படித்தான் செய்யணும். ஹஜ்ரல்ல சூதுல ஆரம்பிக்கணும், ஹஜ்ரல்ல சூதுல முடிக்கணும், துஆக்கள் எல்லாம் எப்போதும் உள்ள மாதிரிதான். அதுக்கு பிறகு சஈ செய்ய வேண்டும். என்ன செய்யணும், தவாஃபு முடிச்சதுக்கு பிறகு 2 ரக்அத் தொழுதுட்டு, தவாஃபுனாலே 2 ரக்அத் நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதான். 2 ரக்அத் தொழுதுட்டு ஜம்ஜம் தண்ணி நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சஈ வந்து முன்னாடி எப்படி சஈ செய்யறதுன்னு சொன்னோம் அதே போல சஈ முடிச்சிட வேண்டியது. புரியுதுங்களா? இங்கே ஒரு குறிப்பு கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன அந்த குறிப்பு, ஹஜ் கிரான் ஹஜ் இஃப்ராது. ஞாபகம் இருக்கா சொன்னது, ஹஜ் கிரான் ஹஜ் இஃப்ராது. இவர்கள் முன்னாடி வந்த போதே சஈ செய்திருந்தால், தவாஃபோட சேர்த்து சஈ செய்திருந்தால், இப்ப இவங்க தவாஃபு செஞ்சா மட்டும் போதும், சஈ செய்ய தேவையில்லை. புரியுதா? இவங்களுக்கு ஒரு சலுகையை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஏன்னா இவங்க நம்மளை விட ரொம்ப நேரமா தவிர ஏறாமல் இருக்கிறாங்கல்ல, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு இப்படி ஒரு சலுகை. ஒரு சை செஞ்சா போதுமானது, தவாஃபுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து ஒரு சை செஞ்சா போதுமானது, முடிஞ்சு. இல்ல முன்னாடி வந்தப்ப சை செஞ்சு இல்லை என்றால், செய்திருக்கவில்லை என்றால் இப்போது அவர்கள் சை செய்வார்கள், முடிஞ்சுச்சா? இப்ப திரும்ப வாங்க, பிறை பத்து அன்று நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன? பிறை பத்து அன்று முதலிலே நாம் ஜம்ரத்துல் அக்கபாவிற்கு சென்று ஏழு கற்களை எரிய வேண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக. பிறகு குர்பானி அறுக்க வேண்டும், டோக்கன் கொடுத்திருந்தா கவலை நீங்கி போச்சு. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தலைமுடிகளை சிறைக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். அதுக்கு பிறகு எஹராமலா கழட்டிட்டு புது டிரெஸ் போட்டுக்கிட்டு, புது டிரெஸ் அதுக்கு தனியா வாங்கணும், கவலைப்படாதீங்க, இருக்கிற டிரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தம் செய்து குளித்து விட்டு மக்கா நோக்கி சென்று தவாஃபு ஜியாரா செய்ய வேண்டும், சை செய்ய வேண்டும். பத்து அன்னைக்கு ரொம்ப கஷ்டமான நாள். அல்லாவே குர்ஆன்ல இத ஹஜ்ஜுடைய பெரிய நாள்னு சொல்றோம், புரியுதுங்களா? அவ்வளவு இபாதத்து இதுல இருக்கிறது. அதுக்கு பிறகு விடால போனா டயர்டா இருக்கு, மக்காலேயே தங்கிடலாம் நினைச்சிட கூடாது. ரொம்ப ஹாஜிகள் அப்படித்தான் செய்வாங்க, ஆனா தப்பு. எங்க வந்துடணும் திரும்ப ராத்திரிக்கு? ராத்திரி எங்க வரணும்? மினாவிற்கு வந்து விட வேண்டும், சரியா? மினாவிலே வந்து அந்தந்த தொழுகைகளை அவற்றுக்குரிய நேரத்திலே கசரு செய்து தொழ வேண்டும். ராத்திரி முடிஞ்சிச்சு, அடுத்த நாள் பகல் ஆரம்பிக்கும். அது எத்தனாவது பகல்? அது பதினொன்று. மாஷா அல்லாஹ், இந்த பிறை பதினொன்று அன்று நீங்கள் மினாவிலே தங்கி இருப்பீர்கள், சரியா? ராத்திரி வந்துருவீங்க, இஷா ஒண்ணு ஹரம்ல தொழுதுட்டு அல்லது இஷா இங்க வந்து தொழுதாலும் சரி, ஆனா தவாஃபு ஜியாரா முடிச்சுட்டு வர்றீங்க. சொல்றது தர்த்தீப் என்ன? இதுல சின்ன சின்ன மாற்றங்களுக்கும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்களுக்கும் உங்களுக்கு வசதி இருக்கிறது. இப்ப மினாவில வந்து சுபுஹு தொழுவீர்கள், லொஹர் தொழுவீர்கள். லொஹர் தொழுகைக்கு பிறகு சூரியன் ஜவால் ஆனதற்கு பிறகு, நடுப்பு அந்த மையத்திலிருந்து இறங்கியதற்கு பிறகு கல்லறிவதற்காக செல்ல வேண்டும், சரியா? சரி, அப்படி செல்லும் போது இப்ப நமக்கு தல்பியா கிடையாது, தக்பீர்கள் தான். மினால தங்கி இருக்கக்கூடிய மற்ற நாட்கள் அனைத்திலும் தக்பீர்கள் தான் சொல்லணும். தக்பீர் கூறியவர்களாக கல்லறிய செல்ல வேண்டும். முதலிலே சின்ன ஜம்ராவில் கல்லறிய வேண்டும். ஏழு கற்களை அல்லாஹ் அக்பர் என்று கூறி எரிய வேண்டும். ஜம்ராத்தில் அந்த முதல் ஜம்ரால சின்ன ஜம்ரால கல்லறிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச இடம் கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போய் ஒதுங்கி நின்று கிப்லாவை முன்னோக்கியவர்களாக நீண்ட நேரம் துவா கேட்பது, சரியா? ஏன் இவ்வளவு நீட்டி சொல்றேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறதுக்காண்டி. அஜர் தங்க நீட்டினாரு, இங்க நம்ம துவாவை இன்ஷா அல்லாஹ் நீட்டி கேட்கணுங்கிறதுக்காண்டி. அடுத்து நடு ஜம்ராவை நோக்கி போக வேண்டும். அல் ஜம்ரத்துல் உஸ்தா, அங்கேயும் இது போன்ற ஏழு கற்களை எரிந்ததற்கு பிறகு அங்கேயும் நீண்ட நேரம் துவா கேட்க வேண்டும். பிறகு கடைசி ஜம்ரா, ஜம்ரத்துல் அக்பா, பெரிய ஜம்ரா, அங்கே கல் எறிந்து விட்டு நிற்காமல் திரும்பி விட வேண்டும். புரியுதா? புரியல? முதல் ஜம்ராவில சின்ன ஜம்ராவில கல்லறிந்து துவா கேட்க வேண்டும் நீண்ட நேரம். பிறகு இரண்டாவது ஜம்ராவில கல்லறிந்து விட்டு நீண்ட நேரம் துவா கேட்பது. பிறகு மூன்றாவது ஜம்ரா பெரிய ஜம்ராவில கல்லறிந்து விட்டு அப்படியே திரும்பிட வேண்டியதுதான், சரியா? அடுத்து பிறை பனிரெண்டு, பதினொன்றில் என்ன செய்தீர்களோ அப்படியே செய்ய வேண்டியதுதான். தங்கியிருந்து அந்தந்த தொழுகைகளை அப்படியே தொழுவது. சூரியன் ஜவாலுக்கு பிறகு நடுப்பகுதியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு கல்லறிய செல்வது. முதல் ஜம்ராவில ஏழுக்கள், நடு ஜம்ராவில ஏழுக்கள், பிறகு கடைசி ஜம்ராவில ஏழு கற்கள். முதல் ஜம்ராவிலே துவா கேட்க வேண்டும், நடு ஜம்ராவிலே துவா கேட்க வேண்டும், கடைசி ஜம்ரா ஜம்ரத்துல் அக்பாவிலே துவா இல்லை திரும்பிவிட வேண்டும். இப்படி திரும்பிய உடனேயே யாராவது அவசரமாக புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் நேரா அவங்க மக்காவுக்கு போயிடலாம், தங்களுடைய அறைகளுக்கு சென்று விடலாம். ஆனா சூரியன் மறையும் முறை அங்கேயே தங்கிவிட்டால் பிறை பனிரெண்டு அன்று அவர்கள் கண்டிப்பாக அன்றைய இரவு மினாவிலே தங்கி அடுத்து பிறை பதிமூன்று பகலிலே மூன்று ஜம்ராக்களுக்கும் கல்லெறிந்ததற்கு பிறகுதான் அவர்கள் செல்ல வேண்டும். அதற்கு பிறகு யார் மதீனாவிற்கு செல்ல விரும்புகிறார்களோ அல்லது இல்லங்கள் திரும்ப செல்ல நினைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தவாஃபுல் விதா, விடைபெறும் தவாஃபு காபாவிலே செய்துவிட்டு தான் அவர்கள் புறப்பட வேண்டும். ஆனால் பெண்களில் யாருக்காவது குதிரைப்போக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் மீது இது கடமை அல்ல, சுத்தமாக இருந்தால் அவர்கள் செய்வார்கள். இத்தோடு ஹஜ்ஜுடைய அமல்கள் நிறைவாகி விட்டன. சரியா? சரி, இப்போது பக்கம் 45 எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரே பக்கத்தில் ஹஜ்ஜிலே நீங்கள் செய்ய வேண்டிய அத்தனை செயல்களும் சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டன. 45 பக்கத்திலே பாருங்கள், தெரிகிறதா? 45 பக்கத்தில் பாருங்கள், பிற 8 மினா, இஹ்ராமி பேணி தல்பியா கூறி மினா புறப்படுதல், நுஹர் அஸர் மகரிப் இஷா சுபுஹ் தொழுகைகளை தனித்தனியாக தொழுதல், 4 ரகாத் தொழுகைகளை கசர் செய்தல். சரியா? அடுத்து பிறை 9 அரஃபா, நுஹர் அஸர் தொழுகைகளை சேர்த்து கசர் செய்து நுஹர் நேரத்தில் தொழுதல், துவாவில் ஈடுபடுதல். அடுத்து சூரியன் மறைவு, தல்பியா கூறி அமைதியாக முஸ்தலிஃபா புறப்படுதல், அங்கு இரவு தங்குதல். அடுத்து இரவு முஸ்தலிஃபா, மகரிப் இஷா தொழுகைகளை சேர்த்து இஷாவுடைய நேரத்தில் தொழுதல், இஷாவை மட்டும் கசர் செய்தல், சுபுஹ் தொழுதல், துஆவில் ஈடுபடுதல். சரியா? சரியா? அடுத்து பிறை 10 பகல் மினா, பெரிய ஜம்ராவில் கல்லறிதல், பலியிடுதல், சிறைத்தல் அல்லது குறைத்தல், தவாஃப் செய்தல், சை செய்தல், மீண்டும் மினாவில் வந்து இரவு தங்குதல். பிறை 11, 12, 13 மினாவில் தங்குதல், 3 ஜம்ராக்களில் கல்லறிதல், 5 நேர தொழுகைகளை தனித்தனியாக தொழுதல், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்தல், தல்பியா சொல்லுதல். புரியுதா? இந்த பக்கத்தை நீங்க நினைவு வைத்துக் கொண்டால் போதுங்க ஹஜ்ஜுக்கு, அவ்வளவுதான். பிறை 8 என்ன செய்யணும்? மினாவுக்கு போனோம், இஹ்ராம் தல்பியா சொல்லி மினால போய் எத்தனை வக்து தொழுகணும்? 5 வக்து. என்னென்ன வக்து? முஹர், அசர், மகரிப், இஷா, சுப. அடுத்து பிறை 9 எங்க போனோம்? அரஃபா போனோம். அங்க போய் என்ன தொழுகணும்? லொஹரியும் அசரியா ஜம்மு செஞ்சு கசர் செஞ்சு லொஹருடைய நேரத்தில் தொழ வேண்டும். பிறகு துவா செய்ய வேண்டும். சூரியன் மறைந்த உடனே எங்க போனோம்? முஸ்தலிஃபா போனோம். அங்க போய் மகரிபி இஷாவையும் இஷாவுடைய நேரத்தில் ஜம்மு செய்து கசர் செய்து தொழ வேண்டும். பிறகு சுபுகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு துவாவிலே ஈடுபட வேண்டும். அதற்கு பிறகு பிறகு 10 பகல் எங்க போகணும்? எங்க போகணும்? மினாவுக்கு செல்ல வேண்டும். மினாவில் அந்த பிறை 10 என்று 4 அமல்கள் இருக்கிறது. சரியா? இங்க பாருங்க, 41 பக்கம் எடுத்துக்கங்க. 41 பக்கத்தில் பாருங்க, ஹஜ்ஜுடைய 10 நாள் அன்று செய்ய வேண்டிய செயல்களின் சுருக்கம். கல்லறிதல், பலியிடுதல், சிறைத்தல் அல்லது குறைத்தல், தவாஃப் செய்தல், தமத்து செய்பவர் சையும் செய்தல். சரியா? உங்களுக்கு அப்படியே சுருக்கமாயிரு. இப்ப அடுத்து பிறை 11 என்ன செய்யணும்? மினாவில் தங்கி 3 ஜம்ராக்களுக்கு கல்லறியணும். 12 3 ஜம்ராவில் கல்லறிவது, 13 3 ஜம்ராக்களில் கல்லறிவது, மக்காவிற்கு புறப்படுவது. இதாங்க ஹஜ்ஜுடைய சுருக்கமான ஒரு வழிமுறை. சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள், ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றோம். சரி, இப்ப பிறை 10 அன்று எத்தனை அமல் செய்யணும்? 4 செய்யணும். என்னென்ன செய்யணும்? ஏன் திரும்ப திரும்ப உங்களை சொல்ல வைக்கிறது என்றால், இந்த கிதாபே எங்கேயாவது காணா போனாலும், ஐயோ கிதாபு காணா போச்சா, ஹஜ் எங்க செய்யறது, ஆலிம் சாவை காணமே எப்படி செய்யறதுன்னா நீங்க தடுமாறக்கூடாது. புரிகிறத? நான் திரும்ப திரும்ப கேட்பதற்குரிய நோக்கம், 10 அன்று என்ன செய்ய வேண்டும், எத்தனை செய்ய வேண்டும் அமல்? 4 செய்யணும். திரும்ப சொல்லுங்க. கல்லறிவது, பலியிடுவது, சிறைத்தல் அல்லது குறைத்தல், தவாஃப் ஜியாரா. இப்ப ஏன் இந்த விஷயத்தை நம்ம திரும்ப உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஒரு குறிப்பு சொல்கிறோம் என்றால், இந்த இஹ்ராம் டிரெஸ் நீங்க கலட்டணும். சரியா? இஹ்ராமுடைய டிரெஸ் நீங்க கலட்டணும். அதுக்கு என்ன தர்த்தீபுங்கிறது தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறோம். இப்ப நீங்க கல் எரிஞ்சிட்டீங்க, 4 அமல்ல ஒரு அமல் முடிஞ்சிச்சு, அடுத்து குர்பானி அவங்க எப்ப கொடுக்கறாங்களோ கொடுத்துப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க உடனே அந்த தலைமுடியை சிறைப்பதற்காக உள்ள இடம் இருக்குது, போய் தலைமுடியை சிறைச்சிருங்க. பெண்கள் தங்களுடைய கூடாரங்களுக்கு வந்து விரல் நுனி அளவு வெட்டிருங்க. இந்த குறைந்தபட்சம் உறுதியாக இந்த 2 அமல்களை, இந்த 2 அமல்களை நீங்கள் முடித்துக் கொண்டால், எந்த 2 அமல்களை? கல்லறிவது, சிறைத்தல் அல்லது குறைத்தல். இந்த 2 அமலை செய்துட்டா நீங்க தைரியமா இஹ்ராமுடைய டிரெஸ் கட்டிடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஹ்ராமுடைய டிரஸ் கழட்டல், எஹ்ராமில் தடுக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும். ஆனால் மனைவியுடன் சேருவதை தவிர. அடுத்து மக்கார போய் தவாஃபு ஜியாரா செஞ்சிட்டா அதுவும் உங்களுக்கு கூடிவிடும். புரியுதா? இந்த நான்கு அமல்களில் குறைந்தபட்சம் ரெண்டு அமல்களை செய்துவிட்டால் எஹ்ராம் முடிந்து விடுகிறது. இப்ப உதாரணத்துக்கு நீங்களே குர்பானியா இருக்கிறீங்க, கல்லறிஞ்சீங்க, குர்பானியா அறுத்துட்டீங்க, எஹ்ராம காட்டிடலாம். சரியா? இந்த நான்குல குறைந்தபட்சம் ரெண்டு செஞ்சிட்டா எஹ்ராமை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். அப்ப நாங்க நம்முடைய அந்த குர்பானிக்குள்ள டோக்கன் அங்க கட்டினதுக்கு பிறகு அவங்க பத்திலும் வரலாம். நம்முடைய டோக்கன் 20, 11, 12, 13 எப்ப வருதோ, நம்ம குறைந்தபட்சம் என்ன செய்ய வேண்டும்? கல்லறிந்ததற்கு பிறகு தலைமுடியை சிலைத்துக் கொள்வது அல்லது குறைத்துக் கொள்வது. அப்படி செய்துவிட்டால் நாம் எஹ்ராமுடைய ஆடைகளை கழித்து விட்டு தைக்கப்பட்ட நம்முடைய கண்ணியமான ஆடைகளை அணிந்து கொண்டு தவாஃபு ஜியாராவிற்கு சென்று விடலாம். இதுதான் ஹஜ்ஜுடைய அமல்கள். இப்ப அதற்கு பிறகு உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகத்துல ஹஜ்ஜுடைய ஷருத்து என்ன, ஹஜ்ஜுடைய ருக்குன் என்ன, ஹஜ்ஜுடைய வாஜிப் என்ன என்ற சில அதிகப்படியான விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சில விவரங்கள், மஸ்ஜித் நபவிக்கு எப்படி போறது, மதீனாவுக்கு எப்படி போறது, ஜியாரத்துடைய ஒழுக்கங்கள் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவை இலகுவான விஷயங்களாக இருப்பதால் அவற்றை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஹஜ் குறித்த கேள்விகள் இருக்குமே ஆனால், விளக்கங்கள் தேவைப்படுமே ஆனால் கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். இப்ப சகோதரர் குர்பானியை பத்தி கேள்வி கேட்கிறாங்க, அதாவது சொந்தமாக அறுப்பது அல்லது சவுதி அரசாங்கத்தால் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த நிறுவனங்களிலே அதற்குரிய தொகையை கட்டி டோக்கன்ஸ் பெற்றுக் கொள்வது, அது போக தனிப்பட்ட ஏஜென்ட்களிடத்திலே கொடுப்பதை பற்றி கேட்கிறார்கள். இது ஒரு தனிப்பட்ட விஷயம், இதை பற்றி நாம் எந்தவித கருத்தும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒருவர் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது, அவர் அந்த தொகையை பெற்றால் அதை உரிய முறையிலே குர்பானை கொடுத்து விடுவார் என்று உறுதியாக தெரிந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் கொடுக்கலாம். சந்தேகமாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை முற்றிலும் நீங்கள் தவிர்த்துக் கொள்வதுதான் நல்லது. ஒரு 100 ரியால் கம்மியாகுது என்பதற்காக வேண்டி அந்த மாதிரி சந்தேகப்படுகிற நபர்களிடத்திலே நீங்கள் கொடுத்து உங்களுடைய குர்பானிகளையும் ஹஜ்ஜு வணக்கங்களையும் வீணடித்துக் கொள்ளாதீர்கள். இப்ப சவுதி அரசு ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லி கொள்கிறேன், இப்ப வெளியில உங்களுக்கு 200 ரியாலுக்கு நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம், காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. இங்க என்ன நடக்கும்? உண்மையிலேயே அப்படி அவர்கள் குர்பானி கொடுத்தாலும் அந்த ஆட்டை அவர்கள் அறுத்து விட்டு அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை எடுப்பாங்க, இல்லைன்னா அதையும் எடுக்க மாட்டாங்க, அந்த ஆட்டை அப்படியே வீணா போட்டு போயிடுவாங்க. ஆனால் இதே அரசாங்க நிறுவனங்களில் நீங்கள் கட்டுவதால் இன்னொரு ஒரு 200 ரியால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அதுல உங்களுக்கு அந்த டோக்கனிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆட்டுக்காக வேண்டி உள்ள விலை வெறும் 200 அல்லது 250 ரியால் தான். மீதம் ஏன் அதிகமாக அரசாங்கம் வாங்குகிறது என்றால், உங்கள் செலவில் அது உங்கள் வணக்கமாக இருப்பதால் உங்கள் செலவிலேயே அதை அறுப்பவருக்குள்ள கூலி, அதை தோலுரிப்பவருக்குள்ள கூலி, அதன் சுத்தம் செய்வதற்குள்ள கூலி, பிறகு சுத்தம் செய்து அது பதனிடப்பட்டு பாக்கெட்டுகளிலே அடைக்கப்பட்டு ஏழை நாடுகளுக்கு விநியோகிக்கப்படுகிற வரை உள்ள கூலிகளை எல்லாம் நம்மிடத்திலேயே சவுதி அரசாங்கம் வாங்கிவிடுகிறது. ஆகவேதான் அந்த 450 ரியால்கள் என்பது வெறும் ஆட்டினுடைய விலை 200 அல்லது 250 ரியாலாக இருந்தாலும் இந்த அதிகப்படியான விலையை அரசாங்கம் இதற்கு தான் பயன்படுத்துகிறதே தவிர அவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துவதில்லை, அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. இந்த கழிவுகளை சுத்தம் செய்வதற்கு சவுதி அரசாங்கம் ஏறக்குறைய பல மில்லியன் டாலர்களை தங்களது சொந்த செலவிலிருந்து செய்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே தனிப்பட்ட இது போன்ற ஏஜென்ட்களில் நம்பிக்கைக்குரியவர்கள், நாணயமானவர்கள், முறையாக செய்வார்கள் என்று அறியப்பட்டவர்களாக இருந்தால் அது உங்களுடைய விருப்பம். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தேகங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் முறையான ஒரு அணுகுமுறையை கையாளுவதுதான் நல்லது. சையை பற்றி கேள்வி கேட்கிறார்கள், அதாவது சையில அந்த குறிப்பிட்ட 2 பச்சை விளக்குகளுக்கு இடையிலே ஏன் விரைந்து ஓடுகிறார்கள் என்று. இந்த வணக்கம் எல்லாம் உங்களுக்கு நாம் முன்பு கூறினோம், ஒரு இறை தூதரின் குடும்பத்தாரின் செயல்களை அடிப்படையாக வைத்தும் ஹஜ்ஜுடைய பல வணக்கங்கள் அமைந்திருக்கின்றன என்று. அவற்றில் ஒன்றுதான் இந்த சஃபா மர்வா என்ற 2 மலைகளுக்கு இடையிலே ஓடுவது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் தேடி அன்னை ஹாஜர் அவர்கள் ஓடினார்கள். சஃபா மலையிலிருந்து மர்வா வரை, பிறகு மர்வாவிலிருந்து சஃபா வரை. அப்படி ஓடும்போது சஃபாவிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்ற போது இப்போது இரண்டு பச்சை விளக்குகளை கொண்டு அடையாளமிடப்பட்ட அந்த பகுதி ஒரு நீர் ஓடையாக இருந்தது, பள்ளமாக இருந்தது. அதிலே கீழே இறங்கி அவர்கள் மேலே ஏற வேண்டும். அப்போது குழந்தை அவர்களுடைய கண் பார்வை விட்டு மறைந்து விடுகிற காரணத்தால் வேகமாக விரைந்து கடந்தார்கள் அன்னை ஹாஜர் அவர்கள். ஆகவே அந்த ஒரு நினைவை அல்லாஹு தஆலா விரும்பிய காரணத்தால் அந்த இடத்திலே ஓடுவதை நமக்கு இபாதத்தாகவே ஆக்கிவிட்டார். இதுதான் அந்த சையிலே இரண்டு பச்சை விளக்குகளுக்கு இடையே ஓடுவதற்குரிய அடையாளம். ப்ரொஃபசர் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நம்ம நேரம் சுருக்கமா இருந்ததுனால இந்த விஷயங்களை வந்து 52வது பக்கத்திலிருந்து, நூலுடைய 52வது பக்கம், ஒளிமிகு மதீனாவும் மஸ்ஜித் நபவியும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பக்கங்களிலே ஒரு 3 பக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது மஸ்ஜித் நபவி செல்லும் பொழுது அவுது பில்லாஹில் அதீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மின ஷைத்தான் ரஜீம் என்று அல்லாஹும் அஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்துக என்று கூறி வலது காலை வைத்து செல்ல வேண்டும். அதற்கு முன்னால் ஒன்றை கவனிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனால நம்ம திரும்ப சொல்லிக்கிறோம், அதாவது வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறோம். மஸ்ஜித் நபவிக்கு, அதாவது மதீனாவிற்கு நாம் செல்லும் பொழுது மஸ்ஜித் நபவியில் தொழுவதற்காக செல்கிறேன் என்ற எண்ணத்திலே செல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத்து செய்கிறேன் என்ற எண்ணம் பயணத்தில் இருக்கக்கூடாது. பயணம் எதற்காக இருக்க வேண்டும்? மஸ்ஜித் நபவியை நோக்கி செல்கிறேன், அங்கே தொழுவதற்கு செல்கிறேன் என்ற எண்ணத்திலே சொல்ல வேண்டும். அங்கே சென்று ரவுதாவிலே 2 ரக்அத் நஃபில் தொழுவதற்கு முயல வேண்டும். ரவுதா என்றால் என்ன? ரவுதா என்பது பூங்கா. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா கொடுத்த, பிரசங்கம் கொடுத்த மிம்பரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த அன்னை ஆயிஷாவுடைய வீடு, இந்த ரெண்டுத்திற்கு இடைப்பட்ட இடம் இது மறுமையில் சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்கா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மிம்பரி அலா ஹவுதி, ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, எனது மிம்பர் எனது ஹவுதுக்கு மேலே இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அந்த ரவுதால போய் 2 ரக்அத் தொழுவது சிறப்பு. முடியவில்லை என்றால் ஸஹீஹுல் மஸ்ஜித் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள். பிறகு ஒரு நேரம் பார்த்து ரவுதாக்கு வருவது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல செல்வது. கவனித்துக் கொள்ளுங்கள், என்ன செய்யணும்? முதல்ல மஸ்ஜித் நபவிக்கு போகும்போது அங்க தொழுகணுங்கிற எண்ணத்துல போனோம். தொழுதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல செல்ல வேண்டும். இங்க பாருங்க, 56வது பக்கம் பாருங்க, அதுல மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும அவர்களுடைய கபர்கள் சொல்லி ஒரு படம் போட்டிருப்பாருங்க. அதுல நடுவுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு பாருங்களேன். அந்த இடத்துக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கண்ணியம் மிகு அடக்கத்தலம் இருக்கிறது. அப்ப அதுக்கு நேரா நம்ம போய் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு யா நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம், அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம், இது போன்ற வாசகங்களை கொண்டுதான் சலாம் சொல்ல வேண்டும். சரியா? புரியுதுங்களா? அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே ஒரு 3-8 தள்ளி வைத்தீர்கள் என்று சொன்னா, அங்க பாருங்க, 2 சின்ன சின்ன ஓட்ட பக்கத்துல இருக்கும். அதுல முதல் ஓட்டை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கி இருக்கிற இடம், அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே சென்று அஸ்ஸலாமு அலைக யா கலீஃபத ரசூலில்லாஹ், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு யா அபா பக்ரின், யா கலீஃபத ரசூலில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வ ஜஸாகல்லாஹு கைரா. மெயினா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாலே போதும். இது போன்ற வாசகங்கள் சஹாபாக்களிடத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை சொன்னால் தப்பு கிடையாது. குறைந்தபட்சம் என்ன சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா அபா பக்ரின், அஸ்ஸலாமு அலைக யா உமர். குறைந்தபட்சம் இது சொன்னாலே உங்களுடைய சலாம் முழுமையாக நிறைவேறிவிடும். அதுக்கு பிறகு அந்த இடத்தை விட்டு தள்ளி வந்து கிபிலாவை முன்னோக்கி நீங்க விரும்பிய நேரம் துவா கேட்கலாம். இதோடு சலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பக்கி என்ற பொது கபிரஸ்தான் இருக்கு, அங்க போய் சலாம் சொல்லக்கூடிய முறையை 55வது பக்கத்துல எழுதியிருக்கும் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், இன்னா இன்ஷா அல்லாஹு லாஹிகுன், அஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும்ல் ஆஃபியா. அதே போல உஹது போரிலே கொலை செய்யப்பட்ட ஷஹீதுகள் அவர்களுடைய அடக்கத்தலங்களுக்கு சென்றும் இதே போலதான் நம்ம சலாம் சொல்ல வேண்டும். அப்ப இதுதான் மஸ்ஜித் நபவியிலே நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். இதே பகுதியில கடைசியில கவனிக்க என்று ஒரு பக்கம் போட்டிருக்கோம் பாருங்க, 57வது பக்கம், மஸ்ஜித் நபவியில் உள்ள தூண்களை கட்டிப்பிடித்து அழுவது அவற்றை தொட்டு முத்தமிடுவது, தொட்டு தடவிக்கொள்வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் துஆ கேட்பது, தங்கள் தேவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று கூறுவது, நாம் கூறக்கூடிய சலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு பதில் சொல்லும் போது அந்த பதில் நமக்கு கேட்கிறது என்று நம்புவது, மதினாவில் தங்கியிருக்கும் போது செருப்புகள் அணியாமல் நடப்பது, அங்குள்ள மண்ணை எடுத்து வைத்துக் கொள்வது, இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய நம்பிக்கை செயல்கள். இதெல்லாம் விதத்தான செயலாக ஆயிடும். புரியுதுங்களா? அதே போல மதினாவில் உள்ள ஒழுக்கங்கள்ல இன்னொரு விஷயம், அங்கே ஒரு குபா என்று ஒரு பள்ளி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக, அதாவது குபாவிலே இருந்த முஸ்லிம்கள் மூமின்கள் அந்த கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வந்து தங்கிட்டு போக வேண்டும் என்பதற்காக கட்டிய பள்ளி மஸ்ஜித் குபா. இதற்கென்று அல்லாஹு தஆலா ஒரு தனி சிறப்பை ஏற்படுத்தி விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒலு செய்துவிட்டு வாகனித்தவர்களாகவோ, வாகனம் இல்லை என்றால் நடந்தவர்களாகவோ, கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் இருக்குது போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்அத் தொழுதுட்டு வருவாங்க. அவ மஸ்ஜித் குபாவில தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தனது வீட்டிலே ஒலு செய்துவிட்டு குபாவிற்கு வந்து தொழுவாரோ, அது ஃபர்லு தொழுதாலும் சரி, அந்த ஜமாத்து நடக்கும் போது, அல்லது தனியார் 2 ரக்அத் நஃபில் தொழுதாலோ, அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று. ஆகவே அதையும் ஹாஜிகள் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர், அபூபக்கர் உமருடைய கபர், பிறகு பக்கீவுடைய பொது கபிரஸ்தான், பிறகு உஹதில ஷஹீதான ஷஹீதுகளுடைய கபர், அப்புறம் மஸ்ஜித் குபா, இவற்றை தவிர மதீனாவிலே நாம் சென்று அங்கே தொழுவதற்கோ சலாம் சொல்வதற்கோ அல்லது பார்ப்பதற்கென்றோ குறிப்பிட்ட எந்த விதமான இடங்களும் இல்லை, தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தில் கிபிலத்தைன் என்று ஒரு பள்ளி இருக்கிறது, 2 கிபிலாக்களுடைய பள்ளி என்று. பொதுவாக ஹஜ் டூரில் அழைத்து செல்பவர்கள் அந்த பள்ளிக்கும் அழைத்து செல்வது உண்டு. அந்த பள்ளியினுடைய வரலாறு என்னவென்றால், அங்கே முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கும் போது கிபிலா மாற்றப்பட்ட ஆயத்து இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதுவிட்ட ஒரு சஹாபி தனது இந்த இடத்திற்கு வரும் பொழுது அங்கே முஸ்லிம்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த சஹாபி, கிபிலா மாற்றப்பட்டு விட்டது, காபாவை நோக்கி இப்போது நீங்கள் திரும்புங்கள் என்ற வசனம் இறங்கிவிட்டது என்ற சட்டத்தை ஓதியவுடனே நேராக, அதாவது மாற்றமான திசையிலே, என காபா அது போன்ற மஸ்ஜிதுல் அக்ஸா இரண்டு மாறுபட்ட திசையிலே இருக்கிறது, இந்த திசையிலே தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கள் அப்படியே சுற்றி வந்து, அதாவது இமாம் அவர்கள் சுற்றி வர அப்படியே பின்னால் தொழுதவர்களும் சுற்றி வந்து அவர்கள் கிப்லாவை காபாவை முன்னோக்கி தொழுதார்கள். அதாவது ஒரே தொழுகையில் 2 கிப்லாவையும் முன்னோக்கி தொழப்பட்ட பள்ளிவாசல். இது ஒரு வரலாற்று சிறப்பை தவிர, அங்க போய் நம்ம 2 ரக்அத் தொழுகணும், 4 ரக்அத் தொழுகணும் என்ற சட்டம் கிடையாது. ஒரு வரலாற்றுக்காக பார்க்க சென்றால் பார்க்கலாம், சும்மா ஒரு அடையாளம் போட்டு வைத்திருப்பார்கள் அவ்வளவுதானே தவிர, மற்றபடி வேறு ஏதாவது இடங்கள் அங்கே இருக்கிறது என்றால் அப்படி குறிப்பிட்ட எந்த இடங்களும் ஹதீஸுகளிலே இல்லை. பெண்கள் பகுதியிலிருந்து கேள்வி வந்திருக்கு, பெண்கள் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நுஹர் நேரத்தில் போய் சேரலைன்னா ஹஜ் சேராது என்று சொன்னதா சொல்லியிருக்கிறாங்க, அப்படி நம்ம சொல்லவே கிடையாது. நுஹர்ல போய் நம்ம சேரணும், சேர்ந்து நுஹர் அஸர் அங்க சொல்லணும், அடுத்த நாள் சுபுஹுக்குள்ளார நீங்க போய் சேர்ந்துட்டாலும் உங்களுடைய அரஃபாத் போய் சேர்ந்துடும். அடுத்த நாள் பிறை 10 சுபுஹு தொழுகைக்கு முன்பாக 1 நிமிடம் நீங்கள் உள்ளே சென்று விட்டாலும் உங்களுடைய ஹஜ் நிறைவேறிவிடும். புரியுதுங்களா இல்லையா? பெண்களுக்கு இந்த கேள்வி கேட்டவங்க கவனமா கேட்டுக்குங்க. அதாவது ஹஜ்ஜுடைய ருக்கன்களிலே ஒன்று அரஃபாவிலே தங்குவது. நீங்கள் பார்த்தால் இந்த நூலுடைய ஆரம்பத்தில் இருக்கும், ஹஜ்ஜுடைய வாஜிபுகளிலே ஒன்று நுஹருக்கு சென்ற நாம் சூரியன் மறையும் வரை தங்கியிருப்பது ஹஜ்ஜுடைய வாஜிபுகளிலே ஒன்று. யாருக்காவது முடியாமல் சென்று விட்டால், பயண ஏற்பாட்டின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது தடங்களின் காரணமாகவோ, குறைந்தபட்சம் பிறை 10 சுபுஹு தொழுகைக்கு முன்னால் அவர்கள் அரஃபாவிற்கு 1 சில நிமிடங்கள் சென்று வந்து விட்டாலும் கூட அவர்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறிவிடும். ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் பிறை 9 அரஃபா என்று அன்று நோன்பு நோற்பதை அவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருந்தபோது ஒரு பெண்மணி, இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்று இருக்கிறார்களா என்று டெஸ்ட் செய்வதற்காக வேண்டிய கரந்த பாலை கொடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி பருகிறார்கள். எனவே அரஃபாவுடைய நோன்பு என்பது, அதாவது ஹஜ்ஜு செய்யாத மக்களுக்கு, ஹஜ்ஜில் இல்லாத மக்களுக்கு, ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள் அரஃபா என்று நோன்பு இருக்க மாட்டார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம்தான். அதாவது தமிழ்நாட்டிலிருந்து போறவங்க அவங்க பேசிக்கிறத சொல்ற பாருங்க, ரொம்ப சிரிச்சிடாருங்க. நான் இன்னைக்கு 10 உம்ரா அடிச்சன்ல, நான் இன்னைக்கு 8 உம்ரா அடிச்சன்ல, இப்படி இப்படி பெருமை பேசிக் கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான், ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான். எந்த பெண்கள் தங்களுடைய மாத உதிரப்போக்கின் காரணமாக ஹஜ் தமத்து செய்வதற்கு வந்தவர்கள், முதலில் உம்ரா செய்ய முடியாமல் அவர்கள் மினாவிற்கு சென்று விட்டார்களோ, அத்தகைய பெண்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சலுகைதான், ஹஜ் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒரு உம்ரா செய்து கொள்வதற்காக தன்னையும் சென்று செய்ய சொன்னது. மற்றபடி வேறு இந்த விஷயம், இந்த அமலை அல்லது இந்த செயலை வேறு சஹாபாக்களோ அல்லது வேறு யாரும் செய்யவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு பயணத்திலே சென்றால் ஒரு உம்ரா தான், அது முழுமையானது. அதற்கு பிறகு காபாவிலே தங்கி, மஸ்ஜித் ஹராமிலே தங்கி துவா கேளுங்கள், தவாஃப் செய்யுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், வேறு நபிலான வணக்க வழிபாடுகளை ஈடுபடுங்கள். நீங்கள் இது போன்று இந்த யூட்டர்ன் உம்ரா, அதுக்கு என்ன உம்ரா, யூட்டர், அப்படி போய் அங்க போயிட்டு அப்படி போயிட்டு திரும்ப வருவாங்க. இது நிறைய குளறுபடிகள் முரண்பாடுகள் செய்கிறார்கள், ரொம்ப கேவலமாக இருக்கும், நல்லா மன்னிக்க வேண்டும். இப்படி ஒரு வசதி இருக்கிறது. நீங்க ஏதாவது ஒரு காரணத்தினால, உதாரணத்திற்கு மீக்காத்தை விட்டு வெளியே சென்றீர்கள், புரிகிறதா, மதினாவுக்கு போனீங்க இடையில, அப்ப மதினால இருந்து திரும்ப வரும்போது உம்ரா செய்யலாம். ஆனா உள்ளாரையே இருந்துகிட்டு அந்த ஜெயிரானாவோ அல்லது தன்னிடமோ போய் சுத்தி சுத்திட்டு வர்றதுக்கு பேரு இது உம்ரா கிடையாது. உங்களை நீங்க திருப்திப்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா கூறிய இந்த விஷயத்திலே உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த விஷயம் உங்களுக்கு நிறைவானதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே துவா கேளுங்கள், அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானாக. நூலிலே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும், கவனமாக இதை படியுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களோடு வரக்கூடிய நல்ல ஆளுங்களிடத்திலே, விஷயம் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். அங்கு செல்லும் பொழுதும் அங்கு நிறைய மார்க்க முஃப்திகளை, அதாவது அனுமதி கொடுக்கப்பட்ட மார்க்க அறிஞர்களை அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறது. அதற்காக தொலைபேசிகள் அங்கே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஆங்கிலத்திலே பதில் சொல்பவர்கள் இருப்பார்கள், உருதிலே சொல்பவர்கள் இருப்பார்கள், அரபியிலே சொல்பவர்கள் இருப்பார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு ஹஜ் வணக்கங்களை முழுமையாக நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக முழுமையாக செய்யுங்கள் என்று. ஆகவே அந்த சட்டங்களை கற்று முழுமையாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலகும், வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.